శాంతపావనం అచింత్యవైభవం తం నరం వపుషి కుంచరం ముఖే మన్మహే కిమపి తుందిలం మహహాం. గురుర్బ్రహ్మా గురుర్విష్ణు గురుర్దేవో మహేశ్వరః గురుః సాక్షాత్ పరం బ్రహ్మ తస్మై శ్రీ గురవే నమః. ఈశ్వరో గురురాత్మేతి మూర్తిభేద విభాగినీ వ్యోమవద్వ్యాప్తదేహాయ దక్షిణామూర్తయే నమః. యస్యాంతన్నాదిమధ్యం నహి కరచరణం నామ గోత్రం న సూత్రం నో జాతిర్నైవ వర్ణా న భవతి పురుషో నపుంసం న చ స్త్రీ నాకారం నో వికారం నహి జనిమరణం నాస్తి పుణ్యం న పాపం తత్వం నో తత్వమేకం సహజ సమరసం సద్గురుం తం నమామి. సదాశివసమారంభాం శంకరాచార్యమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం. మౌనవ్యాఖ్యా ప్రకటిత పరబ్రహ్మతత్వం యువానం వర్షిష్ఠాంతే వసదర్శిగణైరావృతం బ్రహ్మనిష్ఠైః ఆచార్యేంద్రం కరకలితచిన్ముద్రమానందమూర్తిం స్వాత్మారామం ముదితవదనం దక్షిణామూర్తిమీడే. వేదాంతార్థవిభాసకాయేతయే శాంతాయ సన్యాసినీ నానావాదినగేంద్రసంఘపవయే యోగీంద్రవంద్యాయ చ మోహధ్వాంతదివాకరాయ భగవత్పాదాభిదాం బిభ్రతే తస్మై భాష్యకృతే నమోస్తు సతతం పూర్ణాయ బోధాత్మనే. అపార సచ్చిత్సుఖవారిరాశే యస్యోర్మిమాత్రం భువనం సమస్తం గుహాహితం తం రమణం గభీరం చింతావిహీనం హృది చింతయామి. దేహం మృణ్మయవజ్జడాత్మకమహం బుద్ధిర్న తస్యాస్త్యతో నాహం తత్తదభావసుప్తిసమయే సిద్ధాత్మసద్భావతః. కోహం భావయుతః కుతో వరధియా దృష్ట్వాత్మనిష్ఠాత్మనాం సోహం స్ఫూర్తితయా అరుణాచలశివః పూర్ణో విభాతి స్వయం. హృదయకుహరమధ్యే కేవలం బ్రహ్మమాత్రం హ్యహమహమితి సాక్షాద్ ఆత్మరూపేణ భాతి. హృది విషమనసా స్వం చిన్వతామజ్జతా వా పవనచలనరోధాద్ ఆత్మనిష్ఠో భవత్వం. తస్మై చిద్బోధదీపాయ దుర్వితర్క్యాత్మవర్త్మనే గురవే మనసోతీతస్వరూపమహసే నమహం. తస్మై నమః కృపాపూర్ణచిద్రసావసింధవే వ్యాపాదితాత్మతమసే గురవే మౌనశీలినీ. తస్మై వికారరహిత విశుద్ధ జ్ఞానమూర్తయే అభౌమాలోకపుంజాయ నమస్తే శ్రుతిమూర్తయే. తస్మై కారణదేహాయ చిదాకాశస్థభానవే నిశ్చలాయ మనోతీతస్వప్రకాశచితే నమః. తస్మై నిరస్తమోహాయ మూలా విద్యానివారిణే మౌనానందఘనీభూత విగ్రహాయ హృదే నమః. తస్మై పరమశుద్ధాయ బుద్ధాయ సర్వసాక్షినే ഗുരവേ സർവലോകാനാം നിത്യമുക്തായ തേ നമഹം തസ്മൈ വിചാരനേത്രായ വിവേകഗുണശാലിനേ വിജ്ഞാനാലോകചന്ദ്രായ നമസ്തേ ബോധഭാനവേ തസ്മൈ പ്രസന്നബോധായ നൈശല്യസുഖദായിനേ ഹൃദാരാമവിഹാരായ വേദഹംസായ തേ നമഹ. ഇരുപത്തി ഓരാവത് പാടലെ പാത്തോം. അടുത്തത് യവയും കാണും അപ്പടിന്ന് ഇതിക്ക് തൊങ്കൽ ഉള്ളതിനാർപ്പതില് ഒരു പാടലെ ഭഗവാൻ വന്ന് ഇന്നൊരു പാട്ട് കൂടെ കണക്ട് പണ്ടത്. ஏதோ ஒன்று இங்கேருந்து மேலேருந்து இப்படி தொங்கின்னு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாட்டில் அந்த கனெக்டிங் லிங்க், அந்த கனெக்டிங் லிங்க் தான் உள்ளது. நாற்பது பூரா 40 பாட்டுமா சேர்ந்து ஒரு பாட்டாக இருக்கு. அனைத்தும் காணும் எவையும் காணும் மதிக்கு ஒளி தந்து அம்மதிக்கு உள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியிற் பதித்திடல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கன் மதி. நேதி சொன்ன மாதிரி முடிவு லைன், அந்த க்ளோசிங் வர்ஸ், க்ளோசிங் லைன், பதியை மதியால் மதித்திடுதல் எங்கன் எங்கனம் அப்படின்னு சொல்றேன் தமிழ்ல. அந்த மாதிரி எப்படி ஈஸ்வரனை வந்து கேவல புத்தி வியாபாரத்தினால பதி அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்துல பொதுவா சிவனுக்கு பதி, ஜீவனுக்கு பசு, அஜானத்துக்கு பாசம், சம்சாரத்துக்கு பாசம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இங்க வந்து பகவான் வந்து பதி அப்படின்னு சொல்றது ஸ்வஸ்வரூபத்தை, பிரம்மம், ஆத்மா. அந்த ஸ்வரூபத்தை மதியால் மதித்திடுதல் எங்கன், புத்தி வந்து அதுக்கு என்ட்ரி கிடையாதுங்க. அப்புறம் எப்படி அது தெரிஞ்சுக்கிறது? மதிக்கு ஒளி தந்து, ஒளினா ஜீவன், லைட், சைத்தன்யம், எது உள்ள இருந்து மதிக்கு ஒளி கொடுக்கிறதோ, மதிக்கு ஒளி தந்து அம்மதிக்கு உள் ஒளிரும். மதி அப்படின்னா இங்க ஹிருதயம், புத்தி எல்லாமே அர்த்தம். சத்தர்சனத்துல வந்து தி அப்படின்னு வார்த்தை, தியே பிரகாஷம் பரமோ விதீரிய ஸ்வயம் தியோந்த பிரவிபாதி குப்தா, தியம் பராவர்த்திய தியோந்தரேத்திர சயோஜனாத் ந ஈஸ்வர திஷ்டி அன்யா. தீஹி அப்படின்னா புத்தின்னு அர்த்தம். புத்திங்கிற வார்த்தை உபநிஷத்துல ஹிருதயம் அப்படிங்கிற அர்த்தத்திலேயே பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. புத்தௌ குஹாயாம் அப்படின்னு, ஹிருதய குஹைங்கிற மாதிரி புத்தௌ குஹாயாம். அப்படி புத்தினாக்கா பிரெயின் அப்படின்னு மாத்திர அர்த்தம் இல்லை. யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா, அப்ப அந்த புத்திங்கிற வார்த்தை வந்து சைதன்யத்தை கிரகிக்கக்கூடிய சைதன்யத்தோட கிருபாசக்தி. அது பிரெயினாவும் இருக்கு, மைண்டாவும் இருக்கு, சென்சஸாவும் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற நம்ம மனசுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற பவர், எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிறதுக்கு இருக்கிற பவர் கொடுத்துண்டு மனசுக்கு உள்ள. அப்படின்னாக்கா மனசு எங்க அடங்கிறதோ அதுதான் மனசுக்குள்ள. மனசை எது தனக்குள்ள படுத்திக்கிறதோ, எதுலேருந்து மனம் வெளியில கிளம்புறதோ, எதுல போய் மனம் பூந்துக்கிறதோ, அப்படி மதிக்கு உள் ஒளிரும். ஒளிரும் அப்படின்னா பிரகாசிக்கும் அப்படின்னு அர்த்தம், ஜுவலிக்கும் அப்படின்னு அர்த்தம். That which is effulgent, that which shines forth, madikke ul olirum, madiyinai ulle madakki, andha madiya vandu madakkanum ulle. Vali theriyala enum manasu virichu veliyila vidrathu dhaan adoda swabhavama irukku. உபனிஷத் சொல்றது ஈஸ்வரனே நம்மளை ஏமாத்தி விட்டுட்டாருங்கிறது, ஈஸ்வரனே நம்மளை சீட் பண்ணி விட்டாராம். என்னாக்கா ஓட்டையெல்லாம் வெளியில திருப்பி வச்சு, இந்திரியங்கள்லாம் வெளியில போயிட்டு, வெளியில இருக்கிற விஷயங்களை கிரகிச்சுண்டு அவர் போய் உள்ள போய் உட்கார்ந்துட்டார். பராஞ்சிகானி வ்யத்ருணத் ஸ்வயம்பூஹு தஸ்மாத் பராங் பஷ்யதினாந்தராத்மன். பராஞ்சி காணி, காணினாக்கா இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்திரியங்களுக்கு எப்படி காணின்னு பேர் வந்து கம் கே காணி, காணினாக்கா ஓட்டைன்னு அர்த்தம், ஸ்பேஸ். இந்திரியங்கள்லாம் வெறும் ஸ்பேஸ் தான், சென்சஸ் ஆர் நத்திங் பட் ஸ்பேஸ். ஸோ காணி மீன்ஸ் ஸ்பேஸ், திஸ் இஸ் ஸ்பேஸ், திஸ் இஸ் ஸ்பேஸ். கண்ணுனாக்கா நேத்திரத்வாராவச்சின்ன ஆகாசஸ்ய சம்ஞா சக்ஷுஹு அப்படிம்பா. அந்த நேத்திரங்கிற துவார ஓட்டை இருக்கோ இல்லையோ, அங்கே லிமிட்டடா இருக்கிற ஸ்பேஸுக்கு தான் கண்ணுன்னு பேராம். ஸ்ரோத்ரத்வாராவச்சின்ன ஆகாசஸ்ய சம்ஞா ஸ்ரோத்ரம், இதெல்லாம் சாஸ்திர விஷயங்கள். அப்ப கண்ணு அப்படின்னா என்னன்னா ஸ்பேஸ்னு அர்த்தம். காதுனா ஸ்பேஸ், மூக்குனா ஸ்பேஸ், நாக்குனா ஸ்பேஸ், துவக்குனா ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸுக்குள்ளால வெளியில போகிறது சித் சக்தி. அந்த சித் சக்தி இருக்கு, ஈஸ்வரனுடைய ஆனந்த சக்தி. அந்த ஆனந்த சக்தி என்ன பண்றது, அவதாரம் எடுக்கிறது. கண்ணால ரூபமா அவதாரம் எடுக்கிறது, காதால சப்தமா அவதாரம் எடுக்கிறது, மூக்கால மனமா அவதாரம் எடுக்கிறது, நாக்கால ருச்சியா அவதாரம் எடுக்கிறது, தொக்கால ஸ்பர்ஷமா அவதாரம் எடுக்கிறது. அவதார சதைக பீஜம் இந்த ஆத்மா. இந்த ஆத்மா வந்து அநேக கோடி அவதாரங்களுக்கு சோர்ஸா இருக்கு. அதுலேருந்து அநேக பாவங்கள் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. ஆனா என்ன பண்றது, எல்லாம் நாமரூபமா வெளியில பரிச்சின்னமா போயிட்டு இருக்கு. தஸ்மாது பராங் பஷ்யதி, அதனால வெளியில இருக்கிற விஷயங்களை எல்லாம் கிரகிக்கிறோம். அந்தராத்மன் உள்ள கிரகிக்க முடியல. அப்புறம் யாரு கிரகிச்சுட்டான்னா கஷித் தீரஹா பிரத்யேகாத்மானம் ஐக்ஷத். யாரோ ஒரு தீரன் வந்து இந்திரியங்களை எல்லாம் உள்ள திரியினானா, உள்ள மடக்கிறான். மதியினை உள்ளே மடக்கி பதித்திடுதல் அன்றி அப்படின்னாக்கா அத சோர்ஸ்ல போய் மேக் இட் அபைட் இன் த சோர்ஸ். வெளியில புரிஞ்சுக்கிறதுங்கிறது லோகம், அதுவே உள்ள போய் ஸ்வரூபத்துல சோர்ஸ்ல போய் வென் இட் மர்ஜஸ் இன் த சோர்ஸ், அது ஏக ரூபமா ஏகரசஸ்வரூபமா இருக்கு. அந்த ஏகரசஸ்வரூபமா இருக்கு. சுஷுப்தியில வந்து அது பிரஜான கனஸ்வரூபமா இருக்கு, சித் கனஸ்வரூபமா இருக்கு. சமாதியில வந்து அது சித் ஸ்வரூபமா, சத்தாவும் சித்தாவும் ஆனந்த ஸ்வரூபமாவும் தெரியப்படுறதா இருக்கு, உணர்வே இருக்கு. அந்த மதியை வந்து பதித்திடுதல் அப்படின்னு பகவான் சொல்லித்து, புத்தியை வந்து ஸ்வரூபத்தில் நிறுத்துறது இருக்கேன், அதுதான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதே தவிர, பதியை மதிதால் மதியால் மதித்திடுதல் எங்கன். அந்த புத்தியை வந்து புத்தியினால வந்து ஆத்மாவை ஒரு பரிச்சின்ன வஸ்துவா தெரிஞ்சுக்க முடியாது. கண்ணுக்கு ரூபத்தை தான் கிரகிச்சுக்க முடியும் இல்லையா, நம்மளோட லிமிட்டேஷன் பாருங்க. When it becomes senses, it is limited. இந்த கண்ணுக்கு வந்து இட் கேன் ஓன்லி மெஷர், அதனால அதுக்கு மாத்திரான்னு பேரு. பகவத்கீதையில வந்து பகவான் வந்து மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதாஹா அப்படிங்கிறார். ஆனால் அது லிமிட்டெட். கண்ணுக்கு ரூபத்தை தான் கிரகிச்சுக்க முடியறது, காதுக்கு சப்தத்தை தான் கிரகிச்சுக்க முடியறது, மூக்குக்கு மனத்தை தான் முகர முடியறது, நாக்குக்கு ருச்சி தான் தெரியறது, துவக்குக்கு ஸ்பர்ஷம் தான், என்ன நியமமோ தெரியல. எல்லாம் ஓட்ட தானே. கண்ணால பாட்டு கேட்டா என்ன, கண்ணை மூடி உண்டு காதால பார்த்தா தான் என்ன, இல்ல மூக்கால பாட்டு கேட்டா என்ன, எல்லாம் ஓட்ட தானே. அது ஏதோ ஒரு நியமத்துக்கு வழங்கி கண்ணு பார்க்கத்தான் செய்யறது, காது கேட்கத்தான் செய்யறது, மூக்கு முகரத்தான் செய்யறது, நாக்குக்கு ருச்சி தெரியல அப்படின்னுட்டு வடை பாயசம் எல்லாம் மூக்குல விட்டுண்டா ருச்சி தெரியல, ஏதோ ஒரு நியமத்துக்குள்ள இருக்கு, அது லிமிட்டடா இருக்கு இல்லையா. கண்ணுக்கு ரூபத்தை கிரகிச்சுக்கிறதுக்கு இருக்கிற பவர் தான் இருக்கு, அந்த பவர் லிமிட்டடா இருக்கு, பரிச்சின்னம். ஆத்மாவோ அபரிச்சின்னமான வஸ்து, புத்திக்கும் பரிச்சின்னமான விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும். பரிச்சின்னத்தை தெரிஞ்சுக்கிறதோட இந்த பாருங்க, இதோட லிமிட்டேஷன் உங்களுக்கு தெரியும். பரிச்சின்னத்தை தெரிஞ்சுக்கிறதோட அதுக்கு பவர் அதிகமா இருக்கும். புத்தி வந்து அப்படி பறந்து பாக்குறது அவ்வளவா பவர் இல்லை. அது மாலிக்யூல் ஆட்டம் எலக்ட்ரான் நியூட்ரான் வரத்து அது பவர் அதிகமா இருக்கு. லிமிட்டடா ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரெயினுக்கு பவர் இருக்கு. ஆத்மா அபரிச்சின்னமான வஸ்து, அனந்தமான வஸ்து. அப்ப அனந்தத்தை தெரிஞ்சுக்க நம்ம புத்தி அனந்தமாகணும் இல்லையா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அனந்தமாயிருந்தால் ஒழிய அனந்தத்தை தெரிஞ்சுக்க முடியாது. இன்ஸ்ட்ருமெண்ட் அனந்தமாயிடுத்தானா என்ன ஆறுதுனாக்கா, ரெண்டு அனந்தம் இருக்க முடியாது, ஒரு அனந்தந்தான் இருக்க முடியும். அப்ப தெரிஞ்சுக்கிற இன்ஸ்ட்ருமெண்டே தெரிஞ்சுக்கப்படுற பொருளா மாறி விடுறது. தெரிஞ்சுக்கப்படுற பொருள் வேற இல்லை, தெரிஞ்சுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வேற இல்லை, தெரிஞ்சுக்கிறதுங்கிற ப்ரோசஸ் வேற இல்லை. அனந்தத்தினால அனந்தத்தை அனந்தமா தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு நிலை. ஆகாச கல்பேன ஞானேன, ஆகாச கல்பமாயிருக்கிற ஞானத்தினால ஆகாச கல்பமாயிருக்கிற திரவியத்தை ஆகாசமே தெரிஞ்சுக்கிறது. என்னோட வார்த்தை இல்லை, கௌடபாதாச்சாரியர் கௌடபாத காரிகையில ஒரு தியான ஸ்லோகம், ஞானேன ஆகாச கல்பேன யோ தர்மான ககனோபமான ஞேய அபிநேன சம்புத்தா தம் வந்தே த்விபதாம் வரம் அப்படின்னு. அப்படி யாரு தெரிஞ்சிருக்கானோ அவன் ரெண்டு காலில் நடக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படிங்கிறார். அப்படி யாரு உணர்ந்திருக்கானோ அவன் ரெண்டு காலில் நடக்கக்கூடிய த்விபதாம் வரம் ஸ்ரேஷ்டா. ஞானேன ஆகாஷ கல்பேன 1996ல் பகவானோட சென்டினரி போது இங்கே பிரவச்சனத்தின் போது முதல்ல என்ன பேசணும் தெரியல. அப்போ இங்கே கொட்டாக போட்டிருந்தது கோஷாலை போகிற வழியில். அப்போ பகவான் சந்நிதியில் இருக்கிற போது பகவானுக்கு தியான ஸ்லோகமாகவே இதை சொல்லிட்டு தான் தொடங்கணும் அப்படின்னு ஞாபகம் வந்தது. ஏன்னா பகவான் த்விபதாம் வரம், இதுக்கு மேல த்விபதாம் வரத்துக்கு யாரையுமே சொல்ல முடியாது. அந்த புருஷோத்தமனா பகவான் இருந்தார். எப்படி இருந்தார்னா, ஞானேன ஆகாச கல்பேன யோ தர்மான் ககனோபமான் ஞேய அபிநேன சம்புத்தா தம் வந்தே த்விபதாம் வரம். அப்போ அந்த மதி புத்தி வந்து அந்தர்முகமா திரும்பி ஸ்வரூபத்தில் இருக்க, புத்திச்சன விசேஷ்டதே, த வெரி நேச்சர் ஆஃப் த இன்டலெக்ட் இஸ் டு ஓசிலேட். The moment it merges in the self, it ceases to be the intellect. Leya indriyangalam manasila aatmaavil adangina indriyam illa, adu manam swaroopathil adangina manam illa, brain buddhi vandu swaroopathil samstham aachinaaga adukku buddhi nu solla mudiyadhu. Eda panchavatishtante jnanaani manasasaham புத்திஷன விசேஷ்டதே தாம் ஆஹு பரமாம் கதிம். இது ஸ்ருதி வச்சனம், உபனிஷத் சொல்றது. எதா பஞ்ச அவதிஷ்டந்தே, அஞ்சு இந்திரியங்களும் மனசும் புத்தியும் அதோட சேஷ்டையை விட்டு ஸ்வரூபத்துல இருக்கிற போது தாம் ஆஹு பரமாம் கதிம், அதுதான் பரமமான நிலை. அந்த புத்தி விசாரம் பண்ணக்கூடிய புத்தி இருக்கே, விசாரத்தை இழந்து பகவான் சொல்றார் புத்திக்கு நல்ல வேலை என்ன, ஆத்ம விசாரம். அந்த புத்தியை எதுக்கு உபயோகப்படுத்துறோம், தன்னுடைய பிறப்பிடம் என்ன, தன்னோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நாடுறதுக்கு இந்த புத்தி உள்ள திரும்புறது தான் பதித்திடுதல். அந்த வார்த்தை எல்லாமே நமக்கு சமாதி நிலையை கொடுக்கணும். பதித்திடுதல், அந்த புத்தி போய் ஸ்வரூபத்துல போய் பதியணுமா. எப்படி பதிக்கிறது, புத்தியில எண்ணங்கள் வரபோது புத்தினா அப்படின்னா என்ன, நான் அப்படின்னு உதிச்ச பின்னதான் புத்தி மனசு எல்லாம் வருது. நான்கிற ஜீவபாவத்தோட எக்ஸ்டென்ஷன் தானே இன்டலெக்ட், மைண்ட், சென்சஸ் எல்லாமே. ஜீவம் கல்பயத்தே பூர்வம் தத்தோபாவானு பிருத்தக் விதானு, முதல்ல உதிக்கிறது நான்கிற ஜீவபாவம் தானே. நான் அப்படின்னு தோணினப்புறம்தான் நீ அவன் அது எல்லாம் வருது. என்னோட புத்தி அப்படிங்கிறது நான் அப்படின்னு தோணினப்புறம்தான் என்னோட புத்தி வருது. புத்தி வந்து எதையோ தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது ஏதாவது நம்மளை தொடர்றதோ, எல்லாம் நோட்லாம் எழுதி வச்சுக்கிறோம், எதையெல்லாமோ தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதோட போச்சு. விருத்தி ஞானம் நம்ம சொல்றோம். இந்த விருத்தி ஞானம் என்ன பண்றது, ஒரு வஸ்துவை கிரகிச்சுக்கிறது. விருத்தி ஞானம்னா தாட், த்ரூ தாட் யூ ரெஜிஸ்டர் சம்திங். இந்த விஷயத்த ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். With thought you register something, and in thought form it remains in the brain or the mind. It's a kind of disturbance. அந்த நேரத்துல அது எந்த thought இருக்கோ அந்த thoughtல நம்ம சித்து பரிணமிச்சு விடுறது. நம்ம இருப்பு இருக்கே, நம்ம இருப்பு உணராம இப்ப சாப்பாடை பத்தி நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பசிக்கிறது. அந்த நேரத்தில் சாப்பாடை பற்றி நினைக்கிறேன்னாக்கா அந்த சாப்பாடை பற்றி இருக்கிற பாவனாகாரமாக என்னுடைய இருப்பு பரிணமிச்சு விடுறது. மை ஓன் செல்ஃப் இஸ் ஆக்சுவலி நாட் டிரான்ஸ்ஃபிகர்ட் பட் இட் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் தட் பாவனா. சாப்பாடு பசி, விருத்தி சாரூபியம் அப்படின்னு பதஞ்சலி இதுக்கு யோக சூத்திரம், ஏதோ விருத்தி கூட கலந்துடுறது. அந்த விருத்தி அடங்கினா சாப்பிட்ட உடனே என்ன சாப்பாடான்னு விருத்தி அடங்கிடுது. விருத்தி அடங்கினா இந்த சுகம் வந்தது. ஏன் சுகத்துக்கு என்ன காரணம்னாக்கா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம், அந்த எண்ண அலைகள் அல ஓஞ்ச உடனே நான் நானா இருக்கேன். சித்தவிருத்திகள் அடங்கின உடனே அங்க என்ன இருக்கு? சித்தவிருத்தி இல்ல, பின்ன என்ன இருக்கு? நான் இருக்கேன். விருத்தி இல்ல, தாட்ஸ் இல்ல, உணர்வு இருக்கு. விருத்திகள் இருக்கிற போது உணர்வு இல்லையா அப்படின்னாக்க, விருத்திகள் வந்து உணர்வை மறைச்சு விடுறது. விருத்திகள் வந்து ஸ்வரூபத்துக்கு ஒரு ஆவரணம் போட்டு விடுறது. நினப்பு வந்து ஸ்வரூபத்துக்கு ஒரு ஆவரணம் போட்டு, நினப்பு இல்லாம இருக்கிற போது சாந்தி, சமாதானம். நம்ம மனசமாதானம் சொல்லுவோமே, சமாதானம் இருக்கிற இடத்துல மனசு கிடையாது, மனசு இருக்கிற இடத்துல சமாதானம் கிடையாது. மனம்னா என்ன? சித்த விருத்தி தானே, தாட்ஸ் தானே. சித்த விருத்திகள்லாம் ஆகாசத்துல மேகம் மாதிரி ஸ்வரூப ஆகாசத்துல அப்படி பறக்கிறது இந்த சித்த விருத்திகள். ஒரு விருத்திக்கு ஒரு விருத்திக்கு நடுப்புல இருக்கிற ஸ்பேஸ். இப்ப நான் மாம்பழத்தை பத்தி நினைச்சிருந்தேன்னா, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு தாட் வந்து என்னோட அம்மாவுக்கு இது பிடிக்குமே அப்படின்னு நினைப்பு வருது. இந்த மாம்பழத்துக்கு நடுப்புல ஒரு கேப் இருக்கு. ஆசிரமத்தை பத்தி நினைச்சேன்னா, அதுக்கப்புறம் வந்து நான் வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நினைக்கிறேன்னா, அதுக்கு ரெண்டுக்கு நடுப்புல ஒரு கேப் இருக்கு, ஒரு இன்டர்வல், ஒரு சந்தி. அந்த விருத்திகளுக்கு விருத்திகளுக்கு நடுப்புல எடையில இருக்கிறது. அந்த எடையில தெரியக்கூடிய வஸ்து இருக்கே, ஒரு பாகவதம் சொல்ற ஒரு பாகவதர் சொல்லுவார், இந்த எண்ணங்களுக்கு எண்ணங்களுக்கு இடையில தெரியறதுனாலதான் கிருஷ்ணனுக்கு எடையன்னு பேரான். மாடு மேய்க்கிற இடையும் இல்லை, இடையில தெரியறவான். ஆத்மாதான் இடையன். இந்த இடையில தெரியக்கூடிய வஸ்து, எண்ண அலைகள் வந்து போற போதும் அதனால பாதிக்கப்படாம இருக்கிற அந்த இடை, ஸ்பேஸ், விச், இன்டர்வல். அந்த இன்டர்வல் சித்தவிருத்தி உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் இருக்கு. சித்தவிருத்தி உதிக்கிறது அந்த ஸ்பேஸ்ல தான், சித்தவிருத்தி லயமாகிறது அந்த ஸ்பேஸ்ல தான். நம்ம கவனம் சித்தவிருத்தியில தாட்ல இருக்கிறவர அந்த ஸ்பேஸ், அந்த உணர்வு நம்ம கவனத்துல போறதில்ல. நம்ம தியானம் பண்ற போது இல்லைன்னா ஆத்ம விசாரம் பண்ற போது கான்சியஸா விருத்திகளை, சித்த விருத்திய, தாட்ஸ் இல்லாம பண்றோம். அந்த ஸ்பேஸுக்கு தான் பகவான் ஹிருதயம் அப்படின்னு சொல்றது. எந்த இடத்துல இது உதிக்கிறதோ, எந்த இடத்துல நிக்கிறதோ, எந்த இடத்துல லயமாகறதோ, அந்த இடத்துக்கு தான் ஹிருதயம்னு பேரு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? விருத்திகள்லாம் எங்க உதிக்கிறதுன்னு பாரு. எப்படி பாக்குறது? எல்லா விருத்திகளும் நான்கிற விருத்தியை ஆசிரிச்சுன்னு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நான்கிற விருத்தி தான் மீதி இருக்கிற தாட்ஸோட எல்லாம் ஃபார்ம் எடுத்துக்கிறது. அப்ப நான் அப்படிங்கிற விருத்தி, அதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்க, நான்கிறது எங்க உதிக்கிறதோ அந்த உதிக்கிற ஸ்தானத்துல, ஹிருதய ஸ்தானத்துல அது போய் தானாக மெர்ஜ் ஆகும். அகங்காரம், அதுக்கு பகவான் வந்து அகம் விருத்தி அப்படின்னு சொல்றது. அந்த விருத்தி ஞானத்தையே ஸ்வரூப ஞானத்துக்கு உபயோகப்படுத்திக்க. விருத்தி ஞானம் அகண்டாகாரமா ஸ்வரூபத்தை காட்டி கொடுத்து தான் அடங்குற போது ஸ்வரூப ஞானம் அபரோக்ஷமா இருக்கிறது, அபரோக்ஷமா இருக்குன்னு தெரியறது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னே நிர்பந்தம் வச்சுக்காதீங்க, கேட்டுண்டா போறோம். புரியாட்டாலும் பரவாயில்ல. இப்பவே பகவான் இந்த பாடலையே புரிஞ்சுக்கிறது ஞானம் இல்லைன்னு ஒருத்தர். மதி புத்தி வந்து ஸ்வரூபத்துல அடங்கிறது தான் ஞானம். அந்த தாட்ஸ் வந்து, தாட்ஸ்னாலே வைப்ரேஷன் தானே, ஸ்பந்தனம் தானே. ஈச் தாட் இஸ் எ பெக்யூலியர் வைப்ரேஷன். ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கு. கோபம்னா ஒரு மாதிரி இருக்கு, காமம்னா ஒரு மாதிரி இருக்கு, பொறாமைனா ஒரு மாதிரி இருக்கு. இதோட பூரா சோர்ஸ் தான் நான் 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 நான்கிற விருத்தி. அந்த விருத்திய பகவான் வந்து ஸ்பூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னாக்கா அந்த விருத்தி வந்து மீதி எதுகிட்டையும் கலங்காம தானே தானாக துடிக்கிற போது, ஹிருதயஸ்தானத்தை காட்டி கொடுத்துட்டு துடிக்கிற போது. அதுக்கு ஒரு உதாரணம் பகவான் கொடுக்கறது எப்படின்னா, ஒருத்தர் தெருவில் நின்று கத்தினார்னாக்கா அவர் வீடு எது தெரியாது நமக்கு. வீட்டோட வாசப்படியில் நின்றுண்டு ஒருத்தர் சத்தம் போட்டார்னா இதுதான் அவரோட வீடுன்னு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி விருத்தி வந்து ஸ்கேட்டர்டா இருக்கிறத அதோட சோர்ஸ் தெரியல. அதே விருத்தி வந்து ஹிருதயஸ்தானத்துல அது புரிச்சு தன்னிடத்தை காட்டி கொடுத்து அடங்கிறது. லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு ஒரு பேர், என்ன பேர்னா சிதக்னி குண்ட சம்பூதான்னு பேர். அப்படின்னாக்க ஹிருதயமாகற அக்னி குண்டத்துல அவ உதிச்சு சுத்த சித் ஸ்பூர்த்தியா. அதுக்கு வந்து அவ வந்து பிந்து அப்படிம்பா, பைந்தவஸ்தானம். அந்த இடத்துல அந்த ஸ்பூர்த்தி அனுபவப்படுறதுனால தட் இஸ் த சென்டர், மையம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம், கேந்திரம், சோர்ஸ். அந்த சோர்ஸ்ல தான் இந்த அகம் ஸ்பூர்த்தி ஏற்படுறது. அந்த அகம் ஸ்பூர்த்தியை தேட இந்திரியங்கள் மனசில் அடங்கிறது, மனசு புத்தியில் அடங்கிறது. புத்தி வந்து தன்னோட மூலஸ்தானமா இருக்கிற மகத்தத்துவத்திலையும் அது ஹிருதயத்திலையும் அடங்க எது மிஞ்சறதோ, எது தானே தானாக விளங்கிறதோ, எது தானே தானாக பிரகாசிக்கிறதோ, அந்த சுத்த சின்மயமான வஸ்து சிவம், போதம், உணர்வு, அதுவே ஆத்மா, அதுவே ஆத்ம தரிசனம். விசாரத்தினால ஸ்வரூபஸ்திதனாயிருக்கிறவன் ஸ்வரூபஸ்திதியிலேந்து கிளம்புற போது விசார சம்ஸ்காரத்தோட கோடியில சமாதி சித்தி ஏற்படுறதுனால சமாதியிலேந்து வித்தான தசையில ஆத்ம ஜானத்துக்கு எழுந்திருக்கிறான். அஜானத்தோட தூங்குறவன் அஜானத்தோடு கூடியில போய் தூங்கறதுனால தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறத அஜானத்துக்கே எழுந்திருக்கிறான். ஆனா தூக்கத்திலையும் பிரம்மஸ்திதனா தான் இருக்கான், சமாதியிலையும் பிரம்மஸ்திதனா தான் இருக்கான். சுஷுப்தி அவஸ்தையிலையும் சரீரம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, சுகமா இருந்தது, ஒன்னும் ஒரு குறையே இல்லை. ஆனா அந்த சுகமா இருந்தது ஈஸ்வரனோட கருணை. நம்ம ஜாகிரத்துல நிறைய கஷ்டப்படுறோம், சம்சாரிகளா இருக்கோம், நிறைய துக்கம் இருக்கு. அதனால பகவான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை அணைச்சு தன் பக்கத்துல வச்சுட்டு ஒரு சுகத்தை கொடுத்துட்டு விட்டு விடுறார். எல்லாருக்கும் கிடைக்கிற ஆத்மானுபவம் தான் அது, சந்தேகமே இல்லை. அதனாலதான் பகவான் நான் யார் தொடங்குற போது எல்லா ஜீவராசிகளும் துக்கத்தோட பாதை இல்லாம சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா. தினமும் சுஷுப்தியில ஏற்படக்கூடிய அந்த சுகத்தை அடைய ஆத்ம விசாரம் பண்ணணும்னே தொடங்குறது. அப்படின்னா அந்த சுகம் நமக்கு இயல்பா இருக்கு, துக்கம் நமக்கு இயல்பு இல்லை. சுகம் நம்ம ஸ்வரூபம், சுகம் நமக்கு சித்தமா இருக்கு. அந்த சுகம் வந்து விசாரத்தோட கோடியில, அப்படின்னாக்கா அதோட எக்ஸ்ட்ரீம் அண்ட் செனித். அந்த செனித்துல கான்சியஸா நாம வந்து அகண்டாகாரமா இருக்கும். அப்படின்னா இப்பவும் அகண்டாகாரமா தான் இருக்கும். இப்ப நம்ம ஆத்மா இல்லாம அனாத்மாவா இருக்கும், இப்ப நாம சரீரமாவா இருக்கும், நம்ம எப்பவுமே அந்த வஸ்துவாவே தான் இருக்கும். அதுவா இருந்துட்டேதான் அதை தேடுறோம், அதுவா இருந்துட்டு வாஸ்தவத்தில் அதை தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. ஞானிக்கு லோகத்துல யாரு அஜானிகளே இல்லை. ஏன்னா அஜானிகள் நாம சொன்னோம்னா கூட கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா அவ கூட சில சமயத்துல ஞானிகளா இருப்பா. எங்க ஒரு அஜானி ஞானி ஆகிறான், எங்க ஒரு ஞானியில கொஞ்சோண்டு மிஞ்சி இருக்கிற அஜானம் தோணும்னு சொல்ல முடியாது. பிரகிருதி காரியம் தான் அஜானம், ஸ்வரூப லட்சணம் தான் ஞானம். ஸ்வரூபம் எல்லாருக்கும் சித்தமா இருக்கு, பிரகிருதியும் எல்லார்கிட்டையும் வெளியில தெரியறது. இத உணர்ந்த தத்துவ ஜானிக்கு அஜானிகளே இல்லை, எல்லாரும் ஞானிகள் தான்.
அதனால பகவான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு யாருமே அஜ்ஞானிகளே தெரியலையே. யாருக்கு உபதேசம் பண்ண? அஜ்ஞானி எங்க இருக்குவோய் அப்படின்னு. அஜ்ஞானின்னு யாரு இருக்கான்? தூரீபூத அந்நியதர்சனா நிவர்த்த புத்தி அவஸ்தானா தூரீபூத அந்நியதர்சனா. பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் வரும், நிவர்த்த புத்தி அவஸ்தானா, புத்தி வந்து ஸ்வரூபஸ்திதம், தூரீபூத அந்நியதர்சனா, அவனுக்கு அந்நியமே இல்லை, தன்னிலேருந்து அந்நியமா ஒரு வஸ்துவே தெரியல, யாரையுமே அஜ்ஞானிகள் தெரியல. அது பகவான் நிறைய வேடிக்கை கூட பண்ணியிருக்கு. மலையில் இருக்கிற போது ஸ்கந்தாசிரமத்தில் இருக்கிறத ரமண மகர்ஷின்னு கேட்டு யாரோ பக்தாலாம் பகவானை பார்க்கறதுக்கு வரா. நம்ம சரீரத்தை தானே ஞானின்னு பார்க்க வர்றோம், ஆத்மாவை பார்க்க முடியுமா நம்மளால? சரீரத்தை தான் பார்க்க முடியும். நேச்சுரலி நமக்கு ஏதாவது இமேஜினேஷன் இருக்கும். ஸ்கந்தாசிரமத்தில் வரபோது பகவான் சாணி வரட்டி தட்டின்னு இருக்கு, சாணி வரட்டி தட்டி அதெல்லாம் வச்சுட்டு இருக்கு. இவ வந்து நின்னா பகவான் தலையெடுத்து பார்க்கவே இல்லை. இந்த வந்தவா வந்து, ஏய் வேலைக்காரன் யாரோ வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா போல் இருக்கு. ஏய் ரமண மகர்ஷி எங்க அப்படின்னு பகவான் சொல்லித்தான் இப்ப வருவர் அப்படின்ட்டு. இவா யாரோ விரும்புகிறாளோ, இல்லை ரொம்ப நேரம் இருந்தா யாரையும் காணலை. இவா திரும்ப வர வழியில ரெண்டு பக்தாள் வந்துட்டு இருக்கா, மலை ஏறி வந்துட்டு இருக்கா. இவ கீழே போறா, ஒன்று வந்து ராஜமையர்னு நினைக்கிறேன், அன்னைக்கு பெருமாள் சுவாமி இருந்தாரா ஏதோ ஒரு ஞாபகம் எனக்கு. இவா அழகா பீபோதியில அட்டுன்னு வரா, இவாளை பார்த்தா ஏதோ மகர்ஷி தானோ நம்மளால சந்தேகம், ஏன்னா பகவானை பார்த்து தெரியல. அப்புறம் இவா போய் அவளை போய் நமஸ்காரம் எல்லாம் பண்ணி ரமண மகர்ஷியை பார்க்கணும்னு வந்திருக்கோம், எங்க காணுமே, பகவான் அங்கே தானே இருக்கணும். இல்லை, அங்கே யாரோ ஒருத்தர் சாணை வரட்டி தட்டின்னு இருக்காரு. நமக்கு ஞானினா வந்து சாணா வரட்டியெல்லாம் தட்டலாமான்னு அசங்காம பீடத்தில் உட்காந்துட்டு இருக்கணும். ஞானினா வேலை பண்ணலாமான்னு, ஞானினா நம்ம கௌரவமா வந்து எந்த வேலையும் பண்ணாமல், அது பகவானே லட்டேஸ்வரம் ரமணாசிரமில் வரும். சுவாமித்துவம்னா அதை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதணும் போய், சுவாமி மூச்சு கூட விடப்படாது, சுவாமி சாப்பிடக்கூடாது, சுவாமி தூங்கக்கூடாது, சுவாமி இவா சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி சுவாமி இருந்தாகணும், யார்கிட்டையாவது நாலு பேர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிட்டா ரொம்ப கஷ்டம், அப்புறம் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு பகவான் சொல்கிறது. அதனால மலையில போய் இவா பகவானை பார்த்துருக்கா. இவா வந்து இந்த பக்தாளுக்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் கோமணம் கட்டிண்டு அங்க சாணியா வரட்டி தட்டின்னு இருக்காரு. இவா சொல்ற லட்சணம் ரெண்டு மூணு பேர் கோமணம் கட்டின்பா உண்டு. கோமணம் கட்டின்றது பகவான் மட்டும் இல்லை. அதனால பகவான் கோமணம் கட்டின்றது வந்து ஒரு அவதூத வேஷம்னு நினைச்சுக்க வேண்டாம். திருவண்ணாமலையில ரொம்ப காமன் யூனிஃபார்மே அதுதான். இப்பதான் ஏதோ வெஷ்டி பேண்ட் எல்லாம் போட்டுக்க தொடங்கி இருக்கிறாளே தவிர, இங்கே வீரன் ஒரு வேலைக்காரன் இருந்தா சொல்லுவா ஆசிரமத்தில் பறையும். அதனால மீதி இருக்கிற வேலைக்காரா கூட அவரை பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டானாம், தோட்டத்து வேலைக்கோ எதுக்கும் கூட சேர்த்துக்க மாட்டான். அவருக்கு ஒரே வேலை என்னன்னாக்கா, ஆசிரமத்துக்கு அந்த பக்கம் வெளியில அந்த பக்கமாக இருந்து இந்த சுண்ணாம்பு என்னோ பேர் சொன்னா அதுக்கு என்ன வடிசலா, அந்த காரை போடுவாளோ இல்லையோ, இந்த இதுக்கு கட்டடத்துக்கெல்லாம் சிமெண்ட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது, இந்த சுருக்கி எல்லாம் சொல்லுவோமே அதெல்லாம் பண்ணுறது, அது இப்படி அரைச்சுட்டே இருப்பாராம் அவர். என்ன அது அரைச்சுட்டே இருப்பாராம், ஒரே ஒரு துண்டு இடுப்பில் கட்டின்னு இருப்போம், யாருமே அவன்கிட்ட போய் பேசவோ எதுவும் மாட்டான். ஆனால் பகவான் வந்து இப்படி கோசாலைக்கு போகிற போது சில நேரத்தில் அப்படியே திரும்பி அந்த வீரன் இந்த சுண்ணாம்பு அரைச்சுட்டே இருக்கிற இடத்துக்கு போகும். இவன் என்ன பண்ணுவான், பகவானை பார்த்து தானா ஒரு சின்ன துண்டு இடுப்பில் கட்டின்னு இருப்பானான், பகவானை பார்த்தா அப்போவே அந்த துண்டு அவுத்து தலையில் கட்டின்னு விடும், கோமணத்தோடு நிற்பான். அது பக்கத்தில் போகிற ஒருத்தர், இது என்ன பகவான் இவன் இப்படி பண்ணுறானேனாக்கா, இங்கே இருக்கிறவாளோட மரியாதை பெரியவா வந்தா மரியாதை காட்டுறது எப்படின்னா முண்டாசு கட்டின்னு தான் மரியாதை காட்டணும். அது இடுப்புல துணி இருக்கா இல்லையாங்கிறது இம்பார்ட்டண்டே இல்லை, முண்டாசு கட்டிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதனால அவுத்து தலையில முண்டாசு கட்டி போன பகவானை பார்த்தோன்னே அது பகவான் ஆச்சரியம் என்னன்னாக்க, பகவான்கிட்ட இவ்வளவு ஒரு துண்டு உண்டு. அந்த மாதிரி அந்த வீரனை பார்க்க போற போது பகவான் தன் தலையில துண்டு போட்டுக்கணும், அவன் கட்டிக்கிறானோ இல்லையோ தன்னை பார்த்து. அந்த ஆத்ம தரிசனம்ங்கிறது அதுக்குனாக்க இண்டிவிஜுவலி தான். பகவானை பார்த்தா வேதாந்தம் பூரா கத்துக்கலாம். வேதாந்தம்னா பிரச்சாரம் பண்றதுக்கு இல்லை. அந்த வீரன்கிட்ட போய் நீ உள்ள வந்து உட்காரு, நீ எல்லாரும் கூடயும் கலந்துக்கோ அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் ஆகிடும். மீதி இருக்கிற வேலைக்காரர்களே சண்டை போட ஆரம்பிச்சுடுவான். ரெவல்யூஷன்லாம் பகவான் பண்ணலை, சமூக சீர்திருத்தம்லாம் பண்ணலை, நீ அதை பண்ணு இதை பண்ணு அவள் எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லலை. தான் அங்கே போய் நின்று அவன் தலையில் முண்டாசு கட்டின்னா தன் கையில் இருக்கிற துண்டை தான் தலையில் போட்டுண்டது, அவங்ககிட்ட போய் பேசி அவன் குடும்ப வர்த்தமானங்கள்லாம் விசாரித்து அவன் பையனுக்கு கூட பகவானே பேர் போட்டிருக்கான். பகவானே பேர் போட்டு அவன் பையனுக்கு எல்லாம் பண்ணியிருக்கான். அப்போ கோமணம் கட்டிக்கிறதுங்கிறது திருவண்ணாமலையில ரொம்ப காமன். பகவான்கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், பகவானே இப்படி கோமணம் மட்டும் கட்டின்னு இருக்கீளே அப்படின்னு கேட்டார். ரொம்ப குளிரா இருக்கும், நிறைய கஷ் இது இருக்குமோ இல்லையோ குளிர்லாம் வரபோதுக்கு, இந்த கோமணத்தோட இருக்கீளே பகவான் என்ன பண்றது, ஓய் சமூகத்துக்கு அது தேவைப்படுறது அப்படின்னு அப்படின்னா எனக்கு இது கூட தேவையில்லை, நாலு பேர் பார்க்கறவாளுக்கு அது தேவைப்படுறதோ இல்லையோ அதுக்காக கட்டிக்கிறேன் அப்படின்னு தான். ஆனா அது கூட சாஸ்திரம், பகவான் வாயிலேருந்து ஒரு வார்த்தை விழுந்தா சாஸ்திரம் தான். எனக்கா சாஸ்திரத்துல வித்வத் சன்னியாசி ஜீவன் முக்த லட்சணங்கள் பரமஹம்ச சன்னியாசிலாம் சொல்ற போது வார்த்தையே என்னன்னாக்கா லோகத்துக்காக ஒரு கௌபீனம் தரிச்சுக்கட்டும் அப்படின்னு இருக்கு. அவனுக்கு அதுவும் தேவையில்லை, நக்னனா நடந்துடலாம். அவ சரீரத்துக்கு வஸ்திரம் இல்லாமயே திகம்பரனாவே நடந்துடலாம். ஆனா அது கூட சாஸ்திர விஷயம் சொல்றேன்னா என்னக்கா, பகவான் சாஸ்திரத்தை சொல்லித்தோ இல்லையோ பகவான் சொல்றதெல்லாம் சாஸ்திரமா இருந்தது. லோகத்துக்காக லோகத்துக்கு திருஷ்டிக்காக ஒரு வஸ்திரம் உடுத்திக்கிட்டோம் அப்படின்னு, அதே மாதிரி பகவான் இது பரத்தியாருக்கு தேவைப்படுறது அப்படின்னு அந்த ஒரு கௌபீனத்தோட இருக்கு. அதனால மலையில போய் பகவானை கௌபீனத்தோட பார்த்து இவன் புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கலங்கிறது ஒரு தப்பு இல்லை. என்னாக்கா இன்னமும் நிறைய பேர் கௌபீனத்தோட இருக்கிறவா இருக்கா. இங்கேயே இப்போ அண்ணாமலை சுவாமி கௌபீனத்தோட தான் இருந்தார். கொஞ்சம் இப்போ கூட கிராமத்துக்கெல்லாம் போனால் அவள்லாம் கௌபீனத்தோடு தான் இருப்பான். இங்கே கூட நீங்கள் இப்படி பேக்கில் நடந்து போய் பார்த்தா நிறைய பேர் பார்க்கலாம் அப்படி. அதனால தெரியலை அவருக்கு, ஏதோ ஒருத்தர் சாணா வரட்டி தட்டின்னு இருக்கார். அப்புறம் இந்த பக்தால் வந்து கந்தாசிரமத்தில் போய் பகவான்கிட்ட, பகவானே யாரோ ஒருத்தர் வந்து மகர்ஷியை பார்க்கணும்னு வந்தா நீங்கள் ஏன் அவர்கிட்ட உங்கள் நீங்கள் தான் சொல்லலை? ஆமா ஓய், இங்கே இருக்கிற பாத்திரத்தில் இங்கே இருக்கிற சாமானங்கள் எல்லாம் கூட ரமண மகர்ஷின்னு எழுதி வச்சிருக்கா. நான் என்னோட நெத்தியில் வந்து ஒரு போர்டு போட்டுக்கணுமோ மகர்ஷி அப்படின்னு? என்னை பொறுத்தவரை எல்லாரும் மகர்ஷி தான், எனக்கு எல்லாரும் மகர்ஷி தான் அப்படின்னு. நான் மகர்ஷின்னு சொல்லிக்கணுமா, நான் எல்லாரும் எனக்கு மகர்ஷி தான் அப்படின்னா எனக்கு என்னை தவிர அந்நியமா யாருமே இல்லை, எல்லாரும் ஆத்மஸ்வரூபந்தான். நீங்க தான் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்து நான் ஏதோ ஸ்பெஷல் நினைச்சுன்னு வந்து பார்க்க வரையல். நிறைய பேர்ட்ட அப்படியே சொல்லியிருக்கு, உங்களை பார்க்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னார் ஒருத்தர். எதுக்கு வந்தேன், எங்கிட்ட என்ன அப்படி ஸ்பெஷலா இருக்கு? நீங்க தான் ஏதோ எங்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்லாதது எதுவும் எங்கிட்ட இல்லை, என்னை விட உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஒரு பக்தர்கிட்ட பகவான் அப்படியே சொல்லித்து, என்னை விட உங்ககிட்ட நிறைய இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு, வாசனை இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, சாமானங்கள் இருக்கு, எல்லாருக்கும் இல்லையோ, அது எதுவும் என்கிட்ட இல்லை. அதனால ஞானம் அப்படிங்கிறது, ஞானிக்கு எல்லாரும் ஞானிகள் தான். ஞானினா என்ன, ஆத்மான்னு அர்த்தம். ஞானினா ஒரு பர்சன் இல்லையே. நம்ம இங்க ஹஸ்தாமலகம் படிக்கிறோமே, ஹஸ்தாமலகத்துல ஆதிசங்கரர் ஹஸ்தாமலகத்தை கேட்கிறார், நீ யாரு அப்படின்னு கேட்கிறார். யாருடைய பிள்ளை நீ தான். கஸ்துவம் சிசோ கஸ்ய குதோ சிகந்தாம் கிம் நாம தேத்வம் குத ஆகதோசி ஏதன்மயோக்தம் வதசார்பகத்வம் மத் பிரீதையே பிரீதி விவர்தனோசி. நீ யாரு, உன்னோட பேரு என்ன, யாரோட பிள்ளை? நான் இன்னவன் சொல்லலையே. நாஹம் மனுஷ்யோ நச்ச தேவயக்ஷௌ ந பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராஹ ந பிரம்மச்சாரீம் ந கிரஹீவனஸ்தோ பிக்ஷுர் நஜாஹம் நிஜபோத ரூபஹம். நான் வந்து நிஜபோத ரூபன், நான் சுத்த சைதன்ய ஸ்வரூபன், ஆத்மா. நான் ஆத்மான்னு யாரு உணர்ந்திருக்கானோ அவனுக்கு எல்லாம் ஆத்மா தான். ஆத்மாவிலேருந்து அந்நியமா எந்த வஸ்துவும் இல்லை. மயில், குரங்கு, மாடு எல்லாம் தன்னோட ஸ்வரூபந்தான். லக்ஷ்மி வரபோது சில நாளைக்கு வந்து லக்ஷ்மி வந்து பகவானை பார்க்கும், அவ்வளவுதான். பகவான் என்னம்மா, ஒரு நாளைக்கு லக்ஷ்மி வந்து தன் முகத்தை, லக்ஷ்மி மாடு, அந்த மாடு வந்து பகவானோட தொப்பையில வயத்துல வந்து தன் முகத்தை அழுத்திண்டு என்னவோ கொஞ்சின் இருக்கு. பகவான் வந்து இப்படி தாடை தடவை கொடுத்து என்னம்மா என்னம்மா அப்படின்னு கேட்டுண்டார். அப்புறம் கிட்டக்கு இருக்கிற அட்டண்டண்ட கூப்பிட்டு, லக்ஷ்மிக்கு இன்னைக்கு இட்லியே கொடுக்கலையாமே அப்படின்னு. அவ எந்த பாஷையில பேசினா? அதான் மௌனம் வந்து எல்லாத்தையும் கடந்த பாஷை அப்படின்னு. தான் லக்ஷ்மியாவே ஆயிட்டா லக்ஷ்மியோட கஷ்டம். ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி அர்ஜுனா சுகம் வா எதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹா. அந்த லக்ஷ்மியோட பசி தன்னோட பசி ஆயிடுத்து. லக்ஷ்மிக்கு இன்னைக்கு இட்லியே கொடுக்கலையாமே அப்படின்ன உடனே நிரஞ்சனானந்த சுவாமி வந்துட்டார். அவர் எல்லாருக்கும் முன்னால வீரனை தவிர பகவான் முன்னால வந்தா பேசவே மாட்டார். அப்படி பயம், அப்படி பக்தி. பகவான்கிட்ட ரொம்ப அடக்கமா, பகவானே யாரோ புதுசா டிவோட்டிஸ் வந்துட்டா இட்லி எல்லாம் தீந்து போயிடுத்து, அதனால கொடுக்கல, கொடுக்கறதுக்கு இருக்கல. அப்ப பகவான் சொல், அவ பேச அவளுக்கு சொல்ல தெரியாது, அவ எங்கிட்ட வந்து சொல்றா, அவளோடத குறைச்சிக்காதேங்கோ. இந்த மௌனி சுவாமி, மௌனிக்கு வந்து வச்சிருக்கிற இட்லி இருக்கும், அதை கொண்டு கொடுங்கோ, அவருக்கு வேற ஏதாவது பண்ணி போடுங்க அப்படின்னு கொடுத்து, அவளோட குறைச்சிக்காதீங்க அப்படின்னு. அப்படின்னா அந்த மதியை நீக்கி விடுத்துனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பிரெயின் போயிடுதானா, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி பிரெயினோடதுன்னு நினைச்சுக்கிறோம். ஒரு லைட்டை வைக்கிறேன், சூரியனை வைக்கிறேன், சூரியனை வச்சு இந்த வீட்டில் ஒரு தொலை போடுறது, இப்போ மேலே தொலைக்குள்ளால சூரிய வெளிச்சம் வருது. இந்த ரூமுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்தவன் என்ன சொல்றான், இந்த ஓட்டை இல்லாட்டா சூரியன் எப்படி பிரகாசிக்குங்கிறான். புரியறதா? இந்த ரூமுக்குள்ள ஒரு தொலைய போட்டு சூரிய வெளிச்சம் வருது, இந்த இதுக்குள்ளால சூரிய வெளிச்சம் வருது, இதுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்தவன் என்ன கேக்குறான்னா, இந்த துவாரம், இந்த ஸ்பேஸ் இல்லைன்னா சூரியனுக்கு எப்படி வெளிச்சம்? அந்த மாதிரிதான் புத்தி இல்லைன்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு கேக்குறது. அந்த புத்தியோட, the moment you lift the limitation of brain, it is not that you cease to understand, but your understanding becomes infinite. Brain is not actually an intelligence to understand, it is the power which can limit the intelligence of the self. It is the power which limits the intelligence of the self as tree, as pillar, as man, as woman, as vegetable, as akasha, as vayu, as fire, as earth. The moment that limitation is taken off, the moment that limitation is lifted, there is no more man, no more woman, no more space, no more air, no more fire, no more water. Every limitation ceases and that infinity alone remains. So madhi vandu padiyila padiyiradhu enanaka, oru kumili poi kadalla poi adangra maadhiri, oru alai poi kadalla poi adangra maadhiri, அலை வந்து கடலோட ஒரு லிமிட்டெட் ஃபார்ம் தானே, அலை வந்து கடலோட ஒரு லிமிட்டெட் மேனிஃபெஸ்டேஷன் தானே, குமிழி வந்து ஒரு பபுள் வந்து ஒரு கடலோட ஒரு லிமிட்டெட் மேனிஃபெஸ்டேஷன் தானே. அந்த லிமிட்டெட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படி வந்து டான்ஸ் பண்ணி உடஞ்சு அந்த அன்லிமிட்டெட் இன்ஃபினிட்டுக்குள்ள அப்படி அடங்கி விடுத்தானா, இட் பிகம் இன்டெலிஜென்ஸ் பிகம் இன்ஃபினிட். இப்ப பிரெயின் என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ வந்து லிமிட் பண்ணி பிரபஞ்சமா காட்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளையே நமக்கு மாத்தி விடுத்து, நம்மளையே என்ன பண்ணி விடுத்து, நீ பிரம்மம் இல்லப்பா நீ ஜீவன். அந்த பிரெயின் வந்தோடனே முதல்ல என்ன பண்ணிட்டு உள்ள, நீ ஜீவன். அதுக்கு மேல என்ன பண்ணிட்டு, நீ வந்து ஆணு நீ பொண்ணு. அதுக்கு மேல நீ சின்ன குழந்தை நீ பெரியவன், கல்யாணம் ஆனவன் குழந்தை பிறந்தவன் குடும்பஸ்தன் சன்னியாசி பிரம்மச்சாரி. அதுக்கு மேல உனக்கு நிறைய கர்மா பண்றதுக்கு இருக்கு, சம்சாரம் இருக்கு, என்னெல்லாமோ சொல்லி சொல்லி அந்த உள்ள இருந்து கான்ஸ்டன்ட் ஹிப்னோசிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அதாவது நம்ம சரீரமாகிற வீட்டுக்குள்ள இருக்கிற டெலிவிஷன் செட்டு தான் அது. டிவியில வர சீரியல்னால் நம்புற மாதிரி இந்த பிரெயின் பேசுறதையெல்லாம் நம்பிண்டு அனந்தமான ஸ்வரூபானுபவத்தை இழந்துட்டோம். படத்துக்குள்ளே இருக்கிற தீபம் அது இல்லையா, நானா சித்ர கடோதரஸ்தித மகாதீப பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்யது சக்ஷுராதிகரணத்வாரா பஹிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தம் அனுபாதி ஏதத் சமஸ்தம் ஜகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. அகண்டமான பிரகாசத்தை ஒரு கொடம் லிமிட் பண்ணுறது. அந்த மாதிரி அகண்டமான ஆத்மஸ்வரூபத்தை அவிச்சின்னமான போதானுபவத்தை ஸ்வரூபானுபவத்தை இந்திரியங்கள் மனசு புத்தி ஜீவாகந்தை எல்லாமா லிமிட் பண்ணி பூர்ண வஸ்துவா இருக்கிற நம்ம ஸ்வரூபத்தை மறைச்சு நம்மளை அமுக்கி ஒன்றும் இல்லாம பண்ணி வச்சிருக்கு, பரிச்சின்னமா பண்ணி வச்சிருக்கு, சம்சாரியா பண்ணி வச்சிருக்கு, சின்னதா பண்ணி வச்சிருக்கு. அந்த பரிச்சேதத்தை எடுத்து ஒரு குரு என்ன பண்றார், பரிச்சேதத்தை எடுத்து இதெல்லாம் நீ இல்லப்பா, தத்துவம் அசி தத்துவம் அவ்வஸ்து அன்றோ நீ தான், அவ்வஸ்து அன்றோ நீ தான். குருஸ்துதி நேதி நேதி ஆதிவாக்கால் நிஷேதித்து மூர்த்தாமூர்த்தம் ஏதுமே தள்ளர்க்கில்லா எதை சுவஸ்வரூபமாக, எல்லாத்தையும் தள்ளினாக்கா எது ஸ்வஸ்வரூபமா பிரகாசிக்குமோ அவ்வஸ்து அன்றோ நீதான், தத்துவமசி தத்துவம் நீ அந்த அந்த வஸ்து இருக்கே அது நீதான், அதுதான் உன்னோட ஸ்வரூபம். பகவானோட டீச்சிங் அவ்வளவுதான். நான் யார் கூட இது புரியலைன்னு சொல்றது தான், யாருக்கு புரியலைன்னு பாரு, அப்பதான் நான் யார் வருது. இல்லைன்னா நீ அதுதானே அதுதானே அதுதானே. இன்னமும் வரப்போறது உள்ளது நாற்பதுலேயே, ஆஹஸ்புடம் தத்துவமசீதி வேதம் ததாபி அசம்பிராபிய பராத்மனிஷ்டாம் பூயோ விசாரா மதி துர்பலத்துவம் தத் சர்வதா ஸ்வாத்மதையா ஹி பாதி. பகவானோட அடியார்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கா ஆத்ம விசாரத்தை பத்தியெல்லாம் கேட்டுதானா, இப்ப நம்ம என்ன ஆத்ம விசாரம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு வேலையா பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அடியார்களே நிறைய பேர் சொல்லியிருக்கா நாங்களும் ஆத்ம விசாரமே பண்ணது கிடையாது. அப்புறம் எப்படி பகவான் சந்நிதியில போய் ஆத்ம விசாரம் பண்றதுக்கு டைம் இருந்தா தானே. முருகனார் சொன்னார், சுவாமி என்ன தியானம் பண்ணினேன், பகவான் கண்ணை மூடிக்கிறதுக்கே டைம் கொடுக்கல. ஒருத்தர் கண்ணை மூடினு கொஞ்ச நேரம் உட்காரத்துக்கு டைம் கொடுத்தா தானே, அதுக்கு முன்னாடி தன்னை முழுங்கி தானாவே பண்ணிண்டா என்ன கண்ணை மூடின்னு, எங்க மெடிடேஷன் பண்ண டைம், என்ன சாதனை பண்ண டைம். எவ்வளவோ ஜென்மாவா நான் என்ன மறந்திருந்தேன், என்னோட ஸ்வரூபத்தை காட்டி கொடுத்துடுது. அவ பாட்டு எழுதினது எல்லாமே அந்த கிராட்டிடியூடு தான், அவ்வளவுதான். எவ்வளவோ ஜென்மாவா நான் என்ன மறந்து செம்பரமாதுண்டு சிவானுபவ செம்பதத்தை நான் இழந்தேன், நம்பத்தகாத பொய்ஞாலத்தை நம்பி நம்பி செம்பரமாதுண்டு சிவானுபவ செம்பதத்தை நான் இழந்தேன், எம் பிறவி துன்பமர மீட்டனக்கு நல்கதினல் எம்பெருமானந்த பேரின்பவியர் செம்பதமே. முருகனார் சுவாமி பாட்டு இது. நம்ப தகாத பொய் ஜாலம், ஞானம்னா ஜாலம் தான், சப்படி வித்தைன்னு பகவான் சொல்லித்தோ இல்லையோ மாயே. அது காட்டுறதெல்லாம் நம்பி நம்பி நான் ஆணு பொண்ணு சாதகன் சம்சாரி சந்நியாசி கிரகஸ்தன் பிரம்மச்சாரி எல்லாம் நம்பி 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 சதா அனுபவஸ்வரூபமாக இருக்கிற சித்து வஸ்துவை நான் இழந்துட்டேன். அகங்காரம் மட்டும்தான் எனக்கு மிஞ்சித்து, எல்லாம் அஜ்ஞானத்தை தின்னு தின்னு அகங்காரம் மட்டுமா ஆயிட்டேன். சின்மயமாக இருக்கிற என்னோட ஸ்வரூபத்தை நான் மறந்துட்டேன். அப்படி மறந்ததோட பலமும் சம்சாரத்தில் இருக்கிற தாபம் துக்கம். அந்த ஈஸ்வரன் குரு ரூபமாக முன்னால் வந்து என்ன பண்ணினான்னாக்கா, இந்த ஆவரணத்தை கிழிச்சு எது எதுக்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேனோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் எடுத்து தன் பத என் பிறவி துன்பம் அற, என்னோட சம்சார துக்கத்தை பரிபூர்ணமா வேரோட அறத்து என் பிறவி துன்பம் அற மீட்டெனக்கு நல்கதி நல். அப்படின்னா என்னோட அஜ்ஞானத்தை விட்டு எனக்கு ஞானத்தை திருப்பி கொடுத்து, என்னோட ஸ்வரூபானுபவத்தை திருப்பி கொடுத்து, ரீகெய்னிங். அந்த ரீகெய்னிங் எனக்கு அந்த ஸ்வரூபானுபவத்தை திருப்பி கொடுத்து, எம்பெருமானந்த பேரின்பவியர் செம்பதமே, அந்த ஸ்வரூபானுபவத்தை எனக்கு திருப்பி கொடுத்து என்னை ஆத்மாவாகவே எனக்கு காட்டி கொடுத்தார். புதுசாக எதையும் கொடுக்கல, என்னையே எனக்கு கொடுத்தார். நிஜலாப துஷ்டா, நான் என்னை மறந்து எழுந்திருந்தேன், என்னை காட்டி கொடுத்தார். அவ்வளோதான், நான் என்னங்கிறத கொடுத்துட்டார். அந்த பண்ணின ஒரு பெரிய உபகாரத்துக்கு திருப்பி என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நமஸ்காரம் பண்ணுறதை தவிர ஒன்றும் பண்ணுறதுக்கில்ல, இன்னும் ஒன்றும் பண்ணுறதுக்கில்ல. என்ன பண்ணுறது, என்ன இன்னும் என்ன கொடுக்க முடியும், என்னோடதுன்னு ஏதாவது இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. ஒரு வாழைப்பழம் கொண்டு கொடுக்க முடியுமா, தேங்காய் ஒன்று கொடுக்க முடியுமா, பகவானுக்கு போய் என்ன கொண்டு கொடுக்க முடியும். ஏன்னா எதுவுமே என்னோடது இல்லை, என்னோட சரீரமே என்னோடது இல்லை, என்னோட மனசே என்னோடது இல்லை, என்னோட அகங்காரம் ஜீவாகந்தை நான் எதை சொல்லிக்கிறேனோ அதே என்னோடது இல்லை. அப்படி எல்லாத்தையும் எடுத்து அகண்டாகாரமாக பண்ணி ஆத்மஸ்வரூபமாகவே என்ன பண்ணி, நீ ஜனனமோ மரணமோ இல்லாத பொருள், நீ பரிணாமம் இல்லாத பொருள், நீ பாலனோ யுவாவோ விருத்தனோ அல்ல, உனக்கு மனசு கிடையாது, உனக்கு இந்திரியங்கள் கிடையாது, உனக்கு அகங்காரம் கிடையாது, உனக்கு ஜாக்கிரத்தோ சொப்பனமோ சுஷுப்தியோ கிடையாது, உனக்கு கர்த்திருவமோ போக்திருத்தமோ கிடையாது, உனக்கு ராகத்வேஷம் கிடையாது, உனக்கு காமமோ கோபமோ கிடையாது, நீ ஜனனமோ மரணமோ கிடையாது, உனக்கு எதுவும் உன்னோட ஸ்வரூபத்தில் கொஞ்சம் கூட தொடாம, சினிமாவில் நடக்கிறது எதுவும் ஸ்க்ரீனை தொடாத மாதிரி இந்த சரீரத்திலையோ மனசுலையோ பிரபஞ்சத்திலையோ நடக்கிற எந்த கூத்துமே உன்னோட ஸ்வஸ்வரூபத்தை உன்னோட உணர்வை ஸ்வரூபத்தை ஸ்பர்ஷிக்கிறது இல்லைப்பா. நீ நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாவமான வஸ்து அப்படின்னு போதனம் பண்ணி அந்த கவனத்தை ஸ்வரூபத்தில் திருப்பி அந்த ஸ்வரூப பிரத்யபிஜையை கொடுத்து, அந்த ஸ்வரூப பிரத்யபிஜையில் ஆழ்ந்த இருப்பை கொடுத்து, அந்த அகண்ட பிரஜை அவிச்சின்னமான அனுபவத்தை சகஜாத்ம நிஷ்டையை கொடுத்த அந்த கருணை இருக்கே, அந்த கருணை அந்த குரு தத்துவத்துக்கு என்ன பண்ண முடியும். கைவல்ய நவநீதம் பகவான் எப்பவும் கோட் பண்ற பாட்டு. இந்த சிஷ்யன் சொல்றான், ஐயனே அனந்த ஜென்மங்கள் எனதுளே என ஆண்ட மெய்யனே, உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நான் என்ன பண்ணுவேன், அனந்த ஜென்மங்கள் நீ எனக்குள்ள அந்தரியாமியா இருந்து போதனம் பண்ணினே, நான் கேட்கல, வெளியில ஒரு உருவம் எடுத்து வந்து தத்துவமசின்னு உபதேசம் பண்ண எனக்கு சுவாத்ம நிஷ்டையை கொடுத்த இந்த ஒரு அனுகிரகத்துக்கு நான் திருப்பி என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறத குரு சொன்னாராம், அந்த இழந்துடாம இரு, அந்த அனுபவத்தை இழந்துடாம, அந்த அனுபவத்தை நஷ்டப்படுத்தாம நீ அந்நிலையிலேயே நிற்கிறேன்னா அதுதான் எனக்கு பண்ற உபகாரம். நீ செய்யும் உதவியாமே, நீ செய்யும் உதவி என்ன, இழந்துடாம இரு, அந்த சகஜாத்ம நிஷ்டையை விட்டுடாதே, அந்த ஸ்வரூப நிஷ்டையை விட்டுடாதே, அப்படியே இரு. அந்த அப்படியே இருக்கக்கூடிய ஞான நிஷ்டை தான் அந்த புத்தியை பதியில பதிக்கிறது, அப்படின்னா ஸ்வரூபத்துல பதிக்கிறது, ஆத்மாவில பதிக்கிறது, ஆத்மாக்காரமா இருக்கிறது, அகண்டாக்காரமா இருக்கிறது. அந்த அகண்ட பிரஜைய இங்க பகவான் வந்து சொல்லிட்டு, ஈஸ்வர தர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ஈஸ்வர தரிசனம். ஆத்ம தரிசனம் ஈஷ தரிசனம் அப்படின்னு உபதேச சாரத்துல டெலகிராம் மாதிரி சொல்லிட்டேன். டெலகிராம் கொடுக்குற மாதிரி தான் உபதேச சாணம். இல்லை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தான் டக் 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 டக். டெலகிராம் சன்ஸ்கிரிட் தான் அது. ஈஷ ஜீவையோகோ வேஷதீபிதாம் சத் ஸ்வபாவத்தோ வஸ்து கேவலம் வேஷஹானதா ஈஷ தரிசனம் ஸ்வாத்ம தரிசனம் ஈஷ தரிசனம் ஸ்வாத்ம ரூபதா. ஆத்மாவாவே ஈஸ்வரனை தரிசிக்கிறோம். ஈஸ்வரனை ஆத்மாவா தரிசிச்சா அந்த ஈஸ்வரன் அப்புறம் நம்ம எழுந்துட மாட்டோம். ஈஸ்வரனை வெளியில உருவத்துல தரிசிச்சா எழுந்துடுவோம். வெளியில ஒரு ஃபார்மா பார்த்தோம்னா எழுந்துடுவோம். மனசுக்குள்ள ஒரு தரிசனம் வந்தாலும் மனசு போற போது மறைஞ்சிடும். ஆனா எப்ப வந்து திருஷ்டையேவ அகில ஆத்மனி ஆத்மாவில தரிசனம் ஆயிடுத்தானா பித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தேச்ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே திருஷ்டையேவ ஆத்மனி ஈஸ்வரே. தன்னோட ஸ்வரூபத்துல பகவானை பார்க்கறான். பகவானை வந்து வெளியில ஒரு பொருளா பார்க்கல, பகவானை தன்னிலேந்து அந்நியமா பார்க்கல, தன் ஸ்வரூபமாவே பார்த்துட்டான். அப்ப பூர்ணமாயிடுது. பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச கதை, நாமதேவர் வந்து மகாராஷ்டிரா சந்துக்கள்ல முதல்ல வந்தவாவா. ஞானேஸ்வரர் நிவர்த்திநாத் ஞானேஸ்வரர் சோபானதேவ் முக்தாபாய் அவா கூட அந்த நாலு பேர் வந்த டைம்ல நாமதேவர், நாமதேவர் தான் முதல்ல பாண்டுரங்கனுக்கு பக்தனா இருந்தவர். அந்த சம்பிரதாயம் ரொம்ப அழகு. அந்த சம்பிரதாயம் பூரா ஞானேஸ்வரர் ஆசிரியன். பகவத்கீதையும் பாகவதம் தான் அவளுக்கு கிரந்தம். ஞானேஸ்வரர் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணி கொடுத்தார். ஏகநாத சுவாமி பாகவதம் ஏகாதச ஸ்கந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ண அதை வச்சுட்டு தான் அவ பாடல்கள் எல்லாம் பார்த்துடலாம். எப்படி ஞானேஸ்வரருக்கு சேர்ந்து அது வந்ததோ அந்த மாதிரியே தான் பகவானோட அடியார்கள்லாம் இருந்திருக்கான். அதானது அந்த ஒரு சம்பிரதாயம் வரணும். எதுவும் ஐடென்டிஃபை, ஞானிகள் வந்து எப்படி வேணா இருக்கலாம், அவ அனுபவம் ஞானத்துல இருக்கு, பக்தியில இருக்கு. ஒருத்தன் செருப்பு குத்தியா இருக்கான், ஒருத்தன் ஆசாரியா இருக்கான், ஒருத்தன் துணி நெய்யறவனா இருக்கான், ஒருத்தன் பலதற்கு கடை வச்சுட்டு இருக்கான், ஏதேதோ வேலை பண்ணிட்டு இருக்கா. அவ வயத்த பழப்ப என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அவள்லாம் குடும்பஸ்தர்களா இருக்கா, கஷ்டங்கள் இருக்கு, நிறைய துக்கங்கள் இருக்கு. அதுக்கு நடுவிலையும் பக்தாளாவும் ஞானிகளாவும் இருந்திருக்கா. அதுல இந்த நாமதேவர் கதையை பகவான் அடிக்கடி சொல்லும். அந்த நாமதேவர் வந்து சின்ன குழந்தையா இருக்கிறத அந்த விட்டலோட மூர்த்தி முன்னால பிரத்யக்ஷப்படுமா, பிரத்யக்ஷமா பாக்குறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி காளிய பார்த்துட்டு இருந்தாரோ அந்த மாதிரி அந்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பார்க்கலாம். பகவான் கிட்ட கேட்டா ராமகிருஷ்ணருக்கு காளி தரிசனம் கொடுத்தாலே கொடுத்தா சொல்றாளே பகவானே, அப்படியெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா பகவான் சொல்லிட்டு, ஏன் நீ என்ன பாக்குறது இல்லையா அந்த மாதிரி பார்க்கலாமே அப்படின்னு. இன்னொரு தடவை ஒருத்தர் கேட்டா ராமகிருஷ்ணர் முன்னாடி அந்த ராமரோட விக்கிரகம், ராம்லால்னு ஒரு விக்கிரகம், அது நடந்து விளையாடி எல்லாம் பண்ணித்தான் பகவானே. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த விக்கிரகம் போய் நடந்து எல்லாம் பேசிட்டு பேசி விளையாடி எல்லாம் பண்ணித்தாமே. அப்போ பகவான் சொல்றது, அதுல என்னவோ ஆச்சரியம், நீ நடக்கிறது இல்லையா, நீ விளையாடுறது இல்லையா, நீ பேசுறது இல்லையா, அதில் பகவானே ஒரு ஜடமான ஒரு விக்கிரகம் அது போய் விளையாடித்தின்னா அது ஆச்சரியம் இல்லையா. அப்ப பகவான் சொல்லிது, ஓ இது மட்டும் ஜடம் இல்லையோ, இது மட்டும் சைதன்யமோ அப்படின்னு கேட்டுதான் அப்போதைக்கு. அதானது இது வந்து பேசி விளையாடி எல்லாம் பண்ற போது அது ஆச்சரியப்படலை நீ, இதுவே இறந்து கட்டையில கொண்டு போய் வச்சப்புறம் எழுந்திருந்ததுனாக்கா அப்ப ஆச்சரியப்படுவேன். இப்போ உனக்கு ஆச்சரியமே தெரியல, ஏன்னா அது பழகி போயிட்டேன், அதோட மிராக்கிளே உனக்கு தெரியல. அந்த மாதிரி அது பகவான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது. அதுக்கு ராமகிருஷ்ணருக்கு முன்னாடி காளி பிரத்யக்ஷமான ராமர் வாழெல்லாம் தரிசனம் வந்தது இல்லையா. பகவானுக்கு கூட நிறைய தரிசனங்கள்லாம் வந்திருக்கு. பகவான் எதையுமே பொருள்படுத்தலையே தவிர தரிசனங்கள்லாம் உண்டாயிருக்கு. ஒரு நாள் பகவான் அப்படி கூட சொல்லியிருக்கு. ஒரு பக்தர் வந்து, பகவானே ஈஸ்வரனை உருவத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டது. ரூபத்தில் பார்க்க முடியுமா, ஒரு ஃபார்மில்? அப்போ பகவான் வந்து பொதுவாக என்ன சொல்லணும்னா, ரூபத்தில் பார்க்கறது நித்தியம் இல்லை, ரூபத்தில் பார்க்குறவன் யாருன்னு பாரு, அப்படி தான் பதில் கொடுக்கறது வழக்கம். இந்த பக்தரோட நிலைக்கு தகுந்தபடி ஆன்சர், த ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த குவஸ்டினர், நாட் ஃபார் த குவஸ்டின். அதனால ஒரே குவஸ்டின் நாலு பேர் கேட்டால் நாலு ஆன்சராக இருக்கும். அதனால் இவர் வந்து பெர்ஹாப்ஸ் அவர் பக்திக்கு தகுந்தவரோ என்னவோ தெரியலை, இவர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தது பகவான் ஆச்சரியமாக பதில் கொடுத்தது. அண்ணாமலையாரை வந்து கார்த்திகை தீபத்தும் போது அந்த மூர்த்தியை வெளியில் கொண்டு வருவான். இங்கெல்லாம் கூட மலை சுத்த பிரதட்சிணமாக கொண்டு வர்றது வழக்கம் கார்த்திகை தீபத்தும் போது. லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமம் தொடங்கிறது முதல் லெட்டரே அப்படிதான், அண்ணாமலையார் பிரதட்சிணத்துக்கு வர ஆரத்தி காட்டி பகவான் கிட்ட கொண்டு வந்து பகவான் அதை தொட்டு அப்பாவுக்கு பிள்ளை அடக்கம் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த பக்தர்கிட்ட பகவான் கேட்கறது, அண்ணாமலையார் கொண்டு வருவாளே நீ பாத்திருக்கியா அப்படின்னு. அப்ப இந்த பக்தர், நிறைய வாட்டி பாத்திருக்கேனே அப்படின்னு, ரொம்ப கேஷுவலா நிறைய வாட்டி பாத்திருக்கேனே அப்படின்னு. அப்ப பகவான் சொல்றது, நீ நிறைய வாட்டி பார்த்துருக்கேனேன்னு சொல்ற, நான் இருக்கேன்னு, நான் வந்து சைதன்யர் மாதிரி பக்தர் இல்லை. இது பகவான் இப்படி உபயோகப்படுத்தின வார்த்தை அது. கனகம்மா அப்படியே சொல்லுவா, சைதன்யர மாதிரி நான் பக்தன் இல்லை, அத்வைதி அப்படின்னு தான் அந்த இடத்துல, நான் அத்வைதி. ஆனா அந்த உருவத்தை என்னால ரொம்ப நேரம் பார்க்க முடியாது அப்படின்னு. அப்படின்னா உனக்கு ஹிருதயத்துல பாவம் இருக்கனால், துக்காராமோட ஒரு பாட்டை சொல்லுவா, பாவம் இருக்கானா ஒரு பாஷாணத்துல பாண்டுரங்கன் தெரியும் அப்படின்னு ஒரு பாட்டே உண்டு. உனக்கு பாவம் இருந்தானே, கல்லு பிரம்மம் தானே. பாவம் இருக்கானா, வினோபா பாவே கீதா டாக்ஸ்ல அவர் சொல்லுவார், ஒரு கல்லுல பகவானை பார்க்கறது இட் இஸ் த ஹைட் ஆஃப் நிர்குண ஞானம். என்னக்கா, ஒரு சைதன்ய சரீரத்துல பாக்குறது கொஞ்சம் ஈஸி, ஜடமான ஒரு வஸ்துல போய் சைதன்ய ஸ்பூர்த்தியை பார்க்கறது இருக்கே, இது ஹைட் ஆஃப் ஞானம், ஆத்மானுபவத்தோட ஹைட் அது. அப்படியும் பார்க்கலாம் இல்லையா, எல்லா டைமென்ஷன்லையும் பார்க்கலாம். இந்த நாமதேவருக்கு பாண்டுரங்கன் பிரத்யக்ஷம் சின்னத்தில், அதனால அவர் பூர்வ ஜென்மாவிலேருந்தே தபஸ் பண்ணி பக்தி பண்ணியிருக்கணும். சின்ன குழந்தையாக இருக்கிற போதே பாண்டுரங்கன் வந்து விளையாடுறது, கொஞ்ச நாள் ஆகிறத தான் நமக்கே ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸோட வேலையெல்லாம் தெரியும். இப்போ விவேகானந்தருக்கு தூங்குற போதெல்லாம் ஒரு லைட்டு முன்னாடி வருமா, அப்புறம் அந்த லைட்டுக்குள்ளே அவர் மெர்ஜ் ஆகிடுவார், அப்படி தான் தூங்குவார்னு சொல்லுவார். அவர் நினச்சிட்டு இருந்தாராம் எல்லாரும் இப்படி தான் தூங்குவாங்க, அதனால தெரியல. அவர் ராமகிருஷ்ணர் அவர்கிட்ட கேட்குற போது தான் அவர் சொல்கிறார் எனக்கு இப்படி வர்றது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த குழந்தையும் எல்லாருக்கும் தான் நாமதேவருக்கு பாண்டுரங்கன் தெரியவர்னு நினச்சிட்டு இருந்தான், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியறது இல்லை தனக்கு தான் ஸ்பெஷல் அப்படின்னு, தனக்கு தான் ஸ்பெஷலாக இந்த தரிசனம் கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சின்றப்போ ஒரு சந்தோஷம், ஒரு அபிமானம் வருமோ இல்லையோ, எனக்கு தான் இந்த மூர்த்தி தரிசனம் கிடைக்கிறது வேற யாருக்கும் கிடைக்கலன்னு சின்னதாக ஒரு அபிமானம் சந்தோஷமாக வருமோ இல்லையோ, அந்த மாதிரி இருந்திருக்கணுமா இருக்கும். அப்போ தான் ஞானேஸ்வரர் இவாள்லாம் பண்டர்பூர் வரா, வந்த இடத்துல நாமதேவரை பார்க்குறா, ரொம்ப பக்குவமான ஒரு மகாத்மா, ஆனால் ஒரு படி தாண்டறதுக்கு இருக்குதுன்னு தெரியுது. அப்போ இந்த பக்தாள்லாம் சேர்ந்துப்பா, கோரா கும்பர்னு ஒரு பெரிய ஞானி, அவர் கொயவன் பானை பண்ணுறவர், அவர் வீட்டில் இவாள்லாம் சங்கீர்த்தனம் பண்ணுறது, ஞானேஸ்வரரோட உபதேசத்தை கேட்கறது எல்லாம் உண்டு. ஞானேஸ்வரர் வந்து நிவர்த்திநாத் மௌனமாக உட்கார்ந்துருப்பார், ஞானேஸ்வரர் பேசுவர். நிவர்த்திநாத் தான் குரு ஞானேஸ்வரருக்கு, அவள் அண்ணா. எல்லாரும் அந்த சத்சங்கம் முடிஞ்சப்புறம் எல்லாருமா உட்கார்ந்துருக்கிற போது ஞானேஸ்வரர் வந்து மெதுவாக கோரா கும்பர்கிட்ட சொல்றார், பகவான் வந்து இது கோரா கும்பர் பண்ணினதாக சொல்றார், இந்த வந்திருக்கிற பக்தாளில் வந்து நிறைய பானை தானே எல்லாம், இந்த பானையில் எது பக்குவமாக இருக்கிற பானை எது பக்குவமாகாத பானை அப்படின்னாக்கா, இதெல்லாம் நெருப்பில் வச்சு எரிச்சப்புறம் அது தட்டி பார்ப்பாளாம். இந்த குயவம் மாறதை தட்டி பார்க்கறது பக்குவம் அல்லாதது தெரியும். அதுக்கு ஒரு குச்சி, அந்த குச்சியை வச்சு அப்படியே தட்டி பார்க்க அப்படின்னு கோரா கும்பர்கிட்ட பார்க்க சொல்றார். இன்னொரு வெர்ஷன் கதை என்னன்னாக்கா, ஞானேஸ்வரோட தங்கை அந்த குழந்தை இருக்காள் முக்தாபாய், அவ தான் தட்டி பார்க்கறான்னு ஒரு கதை. எல்லாரோட தலையிலையும் தட்டி பார்க்கிற போது நாமதேவர் ஒத்துக்கலையாம் அவர் தலையில கொட்டுறதுக்கு. அப்ப இவர் சொல்றார், இந்த ஒரு பானை மட்டும்தான் பக்குவம் ஆகல அப்படின்னு. நாமதேவருக்கு ஒரே தாபம் ஆயிடுத்து, சின்ன குழந்தை மாதிரி அவர் மனசு, அவருக்கு அப்படியே ஹர்ட் ஆயிடுத்து. அவர் போய் விட்டல் கிட்ட போய் அழறார், என்ன போய் பக்குவம் இல்லைன்னு விட்டான், நான் போய் பக்குவம் இல்லைன்னு விட்டான் அப்படின்னு அழறார். அப்ப விட்டல் சொன்னாராம், உள்ளத்தை சொன்னா உனக்கு ஏன் கோபமா இருக்கு, நீயே அப்படி என்ன கேலி பண்றியா? ஆமாப்பா, உனக்கு என்னோட தரிசனம் கிடைக்கிறது, நான் உன் கூட விளையாடுறேன், நீ என்னோட உத்தம பக்தன், எல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் இருந்தாலும் ஞானத்தை அடைஞ்சாதானே பூர்ணமாகும். அப்படின்னா நீ எனக்கு உபதேசம் பண்ணு, நீ தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிருக்க, உத்தவருக்கு உபதேசம் பண்ணிருக்க, எனக்கு உபதேசம் பண்ணப்படாதோ? அப்ப விட்டல் சொல்றார், அர்ஜுனனும் உத்தவரை எல்லாம் என்ன குருவா பார்த்து நமஸ்காரம் பண்ணி கேட்டா, நீ ஃப்ரெண்டு மாதிரி ஏதோ சாமான சாக்லேட் வாங்கி கொடுக்கற மாதிரி கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? அதனால நீ என்ன ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருக்க, உனக்கு உபதேசம் பண்ண முடியாது. உனக்கு உபதேசம் பண்றதுக்கு ஒரு குரு இருக்கார், அந்த நாகநாத் கோவில்ல இருக்கார், நீ அவரை போய் பாருன்னு அனுப்புற. அப்ப நாமதேவர் வந்து நாகநாதர் கோவில் போறார், ரொம்ப பக்தியா ஏதோ சித்தரை பார்க்க போறார். போனா அங்க ஒரு வயசானவர் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கார், அவர் காலை வந்து ஒரு சிவலிங்கத்து மேல வச்சுருக்கார். நாமதேவருக்கு பார்த்த உடனே என்னவோ ஒரே வேதனையா போயிடுது, சிவலிங்கத்துக்கு மேல காலை வச்சுருக்காரு. அவரை கண்ணை திறந்து பார்த்த உடனே நாமதேவர் வந்து, நீ வந்து ஞானேஸ்வரர் அனுப்பி பாண்டுரங்கன் அனுப்பி வரையா அப்படின்னு கேட்டுறான். ஓ, இவர் பெரிய யோகி போல் இருக்கு, நம்ம வரதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காரு, இருந்தாலும் ஒரு பெரிய பாபம் பண்ணிட்டு இருக்கார், சிவலிங்கத்து தலையில காலை வச்சுட்டு இருக்கார். இவர் ஆமாம்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி, நீங்க சிவலிங்கத்துக்கு மேல காலை வச்சுட்டு இருக்கீல? அவர் சொன்னார், சிவலிங்கம் இல்லாத இடத்துல காலை வெய்யப்பா அப்படின்னா. அது சொல்றதே புரிஞ்சுட்டு இருக்கணும். இவர் எடுத்து காலை நீக்கி வச்சா அங்கெல்லாம் சிவலிங்கம் வந்துடுறதான் அப்படின்னு கதை. இவர் எங்க காலை எடுத்து வச்சாலும் அங்க சிவலிங்கம் வந்து. நாமதேவர் என்ன பண்ணார், அவரோட ரெண்டு காலை எடுத்து தன் சிரசிலேயே வச்சனார், தானே சிவஸ்வரூபமா ஆயிட்டார்னு அர்த்தம், தானே சிவலிங்கம் ஆயிட்டார். அப்புறம் ஞானதேவரோட அபங்கத்துல சில அபங்கங்கள்லாம் சொல்லுவா, அந்த குரு வந்து எப்ப என் சிரசில காலை வச்சாரோ அப்ப என்னுடைய பகவான் வந்து மரணானுபவம் நம்ம சொல்றோமே, அந்த மாதிரி பாடல்கள்லாம் உண்டு, என்னோட மரணத்தையே நான் பார்த்தேன், என்னோட கர்ப்பத்துக்குள்ளேயே நான் பிறந்தேன் அப்படிங்கிறார். என்னோட மரணத்தையே நான் பார்த்தேன், என்னுடைய கர்ப்பத்துக்குள்ளேயே நான் பிறந்தேன், ஜனனம் மரணங்கிறது எனக்கு கழண்டு போயிடுத்து. அப்ப எல்லா மகான்களையும் எப்பவோ இருக்கா அந்த குரு கிருப்பைய நாடி ஸ்வரூப ஞானத்தை அடையணும். ஒரு உருவத்துல தரிசனம் ஏற்பட்டாலும் அந்த உருவம் வந்து எப்பவோ இருக்கா நமக்கு அருவத்தை காட்டி கொடுக்கும். பகவானே அண்ணாமலையார உருவமா தானே வந்தார், உனையினான் உருவென எண்ணிய நன்ன நிலமிசை மலையெனும் நிலையினை நீதான், நின் உரு அருவென உன்னிட விண்ணோக்குறவு அலை தரும் ஒருவனை ஒக்கும். உன்னையினான் உருவென எண்ணியே நன்ன, நீ ஒரு உரு ஒரு ரூபம் நினைச்சுன்னு தான் வந்தேனா, வந்த உடனே சர்க்கரை உரு என ஓயும், கடல்ல போய் ஒரு சக்கர பொம்மை வந்து லயிக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட லயம் ஆயிட்டேன். உன்னுரு அருவன எண்ணிட, நீ உரு இல்ல அகண்டாகார ஸ்வரூபமா, ஆகாசம் போல விண்ணுரு, விண்ணுரு நுண்ணுரு உனையான் விண்ணுரு நன்னிட எண்ணலை இருமென்று அருணாச்சல. இது சொன்னேனே, உள்ளது நாற்பதுக்கு வியாக்கியானம் தான் அக்ஷரமணமாலே சொன்னேனோ இல்லையோ. ஒரு பாடல் வருது, விண்ணுரு உனையான் நுண்ணுரு உனையான் விண்ணுரு நன்னிட, ஆகாசஸ்வரூபனா இருக்கிற ஒன்ன புரிஞ்சுக்காம சின்ன 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 தாட் ஃபார்மாவே நான் இருந்துட்டு இருக்கேனே, இன்ஃபினிட்டா இருக்கிறவனோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயணம் ஐ எம் பிளாக்ட், ஐ எம் லிமிட்டெட், ஐ எம் பீங் இம்ப்ரிசன்ட் இன் ஸ்மால் 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 குளோபியூல்ஸ் ஆஃப் தாட். அந்த தாட் ஃபார்ம்ஸ்லயே மாட்டின்னு இருக்கேன்னு அந்த நுண்ணு அந்த சின்ன சின்ன தாட் ஃபார்ம்ஸ் எல்லாம் போய் அதிசூக்மமா இருக்கிற விண்ணூறு சிதாகாச ஸ்வரூபமா உன்னை தெரிஞ்சுக்க எண்ண அலை இருமென்று அருணாச்சல. என்னுடைய எண்ண அலைகள்லாம் ஓஞ்சி என்னோட சித்தவருத்திகள்லாம் போய் அகண்டாகார ஸ்வரூபமா இருக்கிற சுவானுபூதி எனக்கு எப்ப சித்திக்கும் அருணாச்சல? அது நீ எப்ப கொடுக்க போற? எவ்வளவு நாளைக்கு நான் இந்த உள்ள அரிசி பொறுக்கின்றே உட்காந்துட்டு இருக்க போறேன்? எண்ண அலைகளை உற்பத்தி பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்க போறேன். நினப்புகளை உற்பத்தி பண்ணிட்டே எட்டு காலி அந்த சிலந்தி வலை மாதிரி உள்ளபடி வலை தாட்ஸோட வலை இல்லையா, உள்ள பூரா வாசனா பட்டலம் அட்டி அட்டி அட்டியா இருக்கு. அந்த அட்டியெல்லாம் செதுக்கி போட்டு அகண்டாகார ஸ்வரூபமா இருக்கக்கூடிய நிலை அது நீ எப்படி எப்ப கொடுக்க போற அப்படின்னு கேக்குற. விண்ணுரு அருணாச்சல ஸ்வரூபம் என்ன அப்படின்னா விண்ணுரு அந்த ஆகாஷஸ்வரூபம். அந்த ஆகாஷஸ்வரூபமா பகவானை ஆத்மஸ்வரூபமா பகவானை தெரிஞ்சுக்க பரிச்சின்னமாக இருக்கிற நம்ம புத்தி நம்ம அபிமானம் நம்ம ஜீவபாவம் நம்ம ஜீவ அகந்தை இருக்கோ இல்லையோ அதை என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். கயரில் பாம்பு தெரியறது லைட் அடிச்சு பார்த்தா பாம்பு இல்லை கயர் தெரியற மாதிரி இந்த ஜீவாகந்தையோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு உள்ள நாடி பார்க்க அந்த ஜீவாகந்தை தன்னோட இல்லூசரி ஃபார்மை மறைச்சு தன்னோட ஒரிஜினல் ஸ்டேட் ஒரிஜினலா இருக்கிற தன்னோட ஸ்வரூபம் அந்த பிரிஸ்டைன் பியூரிட்டி தன்னோட ஸ்வரூபம் அகண்டமா இருக்கிற தன்னோட ஸ்வரூபத்தை ஆகாசத்தன்மையோட இருக்கிற தன்னோட ஸ்வரூபத்தை காட்டி அந்த விசார ஞானமா இருக்கிற சித்த விருத்தி தானாவே தனக்குள்ள லயமாயி அடங்கிடும். அப்புறம் என்ன மிஞ்சிருது? எது இருக்கோ அது மிஞ்சர். அதுக்குதான் சிஷ்யதே சேஷசம்ஜகான்னு பேர். பகவானுக்கு சேஷன்னு ஒரு பேர். எது மிஞ்சறதோ அதுக்கு சேஷன் அனந்தம். சிஷ்யதே சேஷசம்ஜகா, எது இருக்கோ அது அகண்டஸ்வரூபமாக இருக்கிற பூர்ண வஸ்து. அந்த பூர்ண வஸ்து தான் எப்பவும் எக்காலத்திலையும் இருக்கு. அதுதான் நம்மளையெல்லாம் கரையேற்றுறதுக்கு அருணாச்சல ஸ்வரூபமாக வந்தது. முருகனார் சுவாமி சொல்றார், முதல்ல அக்னிஸ்தம்பமா வந்தது. அப்போ இருவராம் தெய்வ பெரியோர் அறியா திருவுரு எதற்கென தள்ளி. இருவராம் தெய்வ பெரியோர் அறியா, அந்த சிவனுக்கும் விஷ்ணுவுக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்த அந்த ஜோதி ஸ்தம்பத்தை சாதாரண மனுஷன் எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தள்ளி மலை உருவா உட்கார்ந்துட்டாராம். மலை உருவா உட்காந்தாலும் இது ஒரு மலைதானே மலைதானே மலைதானேங்கிற அவக்ஞையிலேயே புத்தி போயிடுது. அப்போ அந்த மலைக்குள்ள ஒரு சித்த புருஷரா உட்காந்துட்டாரோ, அந்த சித்த புருஷரையும் எங்கேயுமே காணோம். அப்படி கண்டாலும் தெரிஞ்சுக்க முடியலை புரிஞ்சுக்க முடியலை. அப்போத்தான் நம்மளை ஆள் கொள்ளறதுக்காக நமக்கு நடுப்புலேயே ஒரு உருவத்தை பூண்டு வந்து தானே ஒரு உருவத்தில் வந்து பிரகாசிச்சு மலையில வந்து உட்கார்ந்து மலைக்கே வெக்கமாகற மாதிரி ஒரு அச்சலத்துவம். முருகனார் சுவாமி சொல்றார், அண்ணாமலையாருக்கே கொஞ்சம் வெக்கமா போயிடுதான், நான் கூட இவ்வளவு அச்சலமா இல்லையே அப்படின்னு அப்படின்னுட்டு அச்சலமே நானு அச்சலமே நானு சும்மா இருந்ததோர் ஸ்வரூபம் போலும். அம்மா அதிசயம் அச்சலமே நானு, அந்த மாதிரி ஒரு உருவத்தில் வந்து நமக்கு ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணி நமக்கு ஸ்வரூப ஜானத்தை உபதேசம் பண்ணி அநேக 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 ஜென்மங்களில் அநேக யோனிகளில் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்வெருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றகி ஸ்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடினார். அந்த மாதிரி நம்மளை எத்தனை ஜென்மாவில் எந்தெந்த ரூபத்தில் எந்தெந்த ஃபார்மில் என்னென்ன சஃபரிங் எல்லாம் போனோமோ தெரியாது. அதோடலாம் ஃபுட் பிரிண்ட்ஸ் உள்ளே இருக்கிறதுனால தான் இந்த ஜென்மாவில் கொஞ்சமாவது ஒரு சம்சார பயம். அதோடெல்லாம் ஒரு வாசனை ஒரு சம்ஸ்காரம் உள்ள இருக்கிறதுனால தான் கரையறணுங்கிற ஒரு பாவமாவது ஹிருதயத்தில் வருது. இன்னமும் விழுந்து விடப்படாது, இன்னமும் மாட்டின் விடப்படாது, அப்படி மாட்டின்டா ஷையன தள்ளிர் ஷைவினை சுடும் அலால் உய்வகை ஏதுரை அருணாச்சலா. பகவானே கேட்கிறார், அருணாச்சலா அண்ணாமலையாரே, நீ என்னை ஸ்வரூபத்திலேருந்து விளக்கி விட்டாயானால், வெளியில மனோமண்டலத்திலேயோ லோகத்திலேயோ பிடிச்சு தள்ளி விட்டாயானால், நம்ம பிராரப்த கர்ம வேணை இருக்கே நெருப்பு மாதிரி பிடிச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு, பொசுக்கி விட்டணும். அதனால ஏமாத்தாதேப்பா, கரையேத்தி விட்டுடுங்கிற. ஸ்கூல்ல எல்லாம் 10th standard வரை 0 mark வாங்கின வாழையெல்லாம் ஏற்றி விட்டு விடுவாளாம். அந்த மாதிரி நம்ம எப்படியோ ஏறி 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 மனுஷ சரீரம் வேற வந்துட்டோம். இந்த மனுஷ சரீரத்துக்கு அப்புறமும் ஏதேதோ கவர்மெண்ட்ல எல்லாம் என்னெல்லாமோ சலுகைக்கெல்லாம் நம்ம போய் என்ன ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் போகிறோம். அந்த மாதிரி ஈஸ்வரன்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன், பெரிய ரெக்கமெண்டேஷன் எது வேணும்னா, ஓ ஏதேதோ குத்தம் குறையெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து, நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால், ஏதோ கொஞ்சம் பூஜை பண்ணியிருக்கேன், ஜபம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பிரதட்சிணம் பண்ணியிருக்கேன் அருணாச்சலத்தை, அது கூட ஒழுங்காக பண்ணது கிடையாது. ஆத்மா விசாரம் பண்ணியிருக்கேன்னு அதுவும் ஒழுங்காக ஒன்றும் பண்ணி விசாரம் பண்ணியிருக்கேன், 4 புஸ்தகம் படிச்சிருக்கேன், ஏதோ ஹூவாமை ஹூவாமை கண்ணை முடின்னு உட்காந்து என்னால் முடிஞ்சது ஏதோ பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் பெரிசு பண்ணி பார்த்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு எப்படியோ ஒன்று கரையேற்ற விடு. ஏன்னா உன்னோட கிருப்பை இருந்தால் தான் கரையேற முடியுமே தவிர என்னோட யோக்கியதையெல்லாம் கிடையாது. அதனால எப்படியோ நான் படித்ததெல்லாம் பார்க்காதே கரையேற்றி விட்டுடும். ஒரு டீச்சர் இருந்தார் எங்கள் ஊரில், அவர் வந்து ஒரு பையனை ரொம்ப நாளாக மேக்ஸ் சொல்லி கொடுக்குறார், ஒன்றும் மண்டையிலே ஏறாது அந்த பையனுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு அவள் அப்பா வந்தான். அவள் அப்பா வந்து, என்ன சுவாமி பையன் நன்னா படிக்கிறானா? ரொம்ப நன்னா படிக்கிறான், ரொம்ப நன்னா படிக்கிறான், எங்கே ரெண்டு கணக்கு போடுங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 18 10 கூட்டினா எவ்வளோ விடா அப்படின்னா, ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்து 8 அப்படின்னா, இப்போ ரொம்ப சொன்னேன் ரொம்ப சமத்து இந்த டீச்சர், 18 + 10 = 8 இந்த டீச்சர் சொன்னார், ரொம்ப சமத்து பார்த்தீங்களா அப்படின்னா. இப்போ அப்பா சொன்ன என்ன சார் இது 18 + 10 = 8 நீங்கள் ரொம்ப சமத்துங்கிறீங்க. பின்ன அவன் ஒரு நம்பர் சொன்னானே, சக்கை பலாப்பழம் மாங்கான்னு சொல்லாமல் ஒரு நம்பர் சொல்கிறதுக்கு நான் எவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்களுக்கு அவன் ஒரு நம்பராவது இப்போ சொன்னானே, இல்லாட்ட ஏதோ மாங்கா தேங்கான்னு சொல்லிட்டு இருந்தான், அந்த லெவலில் போய் ஒரு நம்பர் வேற வந்துட்டானே. அந்த மாதிரி நாம் ஏதோ புரிஞ்சுதோ புரியலையோ, உள்ளது 40 உட்காந்துட்டு இருக்கோமோ இல்லையோ, ஏதோ அக்ஷரமணமாலைன்னு உட்காந்துட்டு இருக்கோமோ இல்லையோ, ஏதோ அருணாச்சல சிவான்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஒரு பிரதட்சிணம் இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். அதனால ரமண பகவான்கிட்ட அருணாச்சலேஸ்வரர்கிட்ட சொல்றேன், இதுக்கு மேலேயெல்லாம் எங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்கோ, திஸ் இஸ் அவர் மேக்சிமம், இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல எப்படியாவது பெரிய மனசு பண்ணி கரையேத்தி விடணும் அப்படின்னா, உன்னோட கிருப்பை பண்ணி ஸ்வரூபானுபவத்தை கொடுத்து குற்றமுற்று அருத்தனை குணமாய் பணித்தாள் குரு உருவாய் ஒளிர் அருணாச்சலம். பகவானே இதெல்லாம் நான் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க, பகவான் இப்படி எல்லாமே வேடிக்கையா அக்ஷரமண மாலையில அருணாச்சலேஸ்வரர்கிட்ட பகவானே சொல்லியிருக்கார். எங்கிட்ட ஒன்றும் பவரே கிடையாது, எனக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது, எங்கிட்ட அன்பும் கிடையாது, எனக்கு பிரியம் அன்பு பக்தினாலே என்னது தெரியாது, என்னை ஏமாத்தி விடாதேங்கிறார் அருணாச்சலேஸ்வரர்கிட்ட. நான் ஏதோ வந்திருக்கேன், உன்னை நம்பிட்டு வந்துட்டேன், எனக்கு ஒன்றும் சாதனையும் பண்ண தெரியல, ஒரு புஸ்தகமும் தெரியாது எனக்கு, உன்னை நம்பின்னு வந்திருக்கேன், நீ என்னை கரையேற்றி விட. அதுதான் அக்ஷரமண மாலை பூரா அதுதானே. யாருக்கிட்ட யார் பாடுறான்? பகவானை போல அத்வைத ஞான நிஷ்டராக இருக்கிற ஒருத்தர் யாருக்கிட்ட பாடினார் அப்படின்னா, இந்த மனசு இருக்கோல்ல இந்த புத்தி, மதிக்கு ஒளி தந்து மதிக்குள் ஒளிரும், அந்த மதி இருக்கே மதிக்குள் ஒளிரக்கூடின பதி இருக்கானே, அந்த பதி கிட்ட பாடக்கூடிய பாடல் தான் அக்ஷரமண மாலை. இந்த மதி இருக்கோ இல்லையோ புத்தி, அந்த புத்தி வந்து மதிக்குள் ஒளிரும் பதி, அந்த புத்திக்குள்ள பிரகாசிக்கக்கூடிய அந்தர்யாமியாயிருக்கிற அந்த ஸ்வரூப இருக்கே, ஸ்வரூபம் இருக்கே, சாட்சி இருக்கேன், அந்த சாட்சியா இருக்கிற ஸ்வரூபத்துக்கிட்ட இந்த மனசா இருக்கிற ஜீவன் இருக்கோ இல்லையோ தன்னை ஒப்படைக்கிறது. எனக்கு கரையத்து கரையத்து கரையத்துன்னு ஆத்ம விசாரம் தான் அது. ஆத்ம விசாரம்னா ஏதோ டெக்னிக் நினைச்சுக்க வேண்டாம், பக்தி தான் ஆத்ம விசாரம். இந்த ஜீவன் தன்னோட மூலமா இருக்கிற ஸ்வரூபத்துல போய் அடங்கிறதுக்கு பசிக்கிறது, அதுக்கு ஹிருதயஸ்தானத்துல போய் தன்னை இழக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய பசி தான் பக்தி. அந்த ஹிருதயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்தரியாமையோட கிருபாசக்தியை தன் பக்கம் கூப்பிடுறதோ இல்லையோ. ருக்மிணி வந்து ஒரு லெட்டர் எழுதி விட்டாளே கிருஷ்ணன் கிட்ட, என்னை வந்து கூட்டிட்டு போன்னு. அந்த மாதிரி இந்த அந்தரியாமி வந்து சர்வேஸ்வரனா இருக்கிற அந்தரியாமியா இருக்கிற பகவான் கிட்ட ஜீவன் வந்து தன்னை அழைச்சுக்கோ தன்னை அழைச்சுக்கோ தன்னை எடுத்துக்கோ தன்னை எடுத்துக்கோ அப்படின்னு கதறதே ஆத்ம விசாரம் தான். அது ஸ்வரூபத்துல போய் அடங்கி அகண்டாகாரமா இருக்கிற அந்த ஞானத்துக்காக இருக்கிற தாகம் அந்த பசி தான் அக்ஷர மணமாலை பூரா. மனம்னா கல்யாணம், திருமணம், பூமணம், மா மனம், பூரண மனம் கொள பூரண மனம் அருள் அருணாச்சல. அதுதான் பூமணம். பூமணம்னாக்கா பூமியோட மனம்னா என்ன, வாசனை, சரீரத்தோட வாசனை, ஜீவபாவம், அகங்காரம், உபாதி. உபாதி தன்னை உபாதி விட்டு ஓர்வதுதான் ஈசன் தன்னை உணர்வதா முந்திப்பற அப்படின்னு உபதேசம் உந்தியார் இல்லையா, அதுக்கு வியாக்கியானம். உபாதி தர்மங்கள் எல்லாம் சைதன்யத்துல ஆரோபிக்கப்படுறது. உபாதி மனசோட தர்மம், இந்திரியங்களோட தர்மம், சரீரத்தோட தர்மம், அகங்காரத்தோட தர்மம் எல்லாம் ஆரோபணம் பண்ணப்பட்டு சின்மயமா இருக்கிற அந்த ஆத்மானுபவ வாசனை அது போயிடுது. தூரிபூத ஆத்ம வாசனா விவேக சூடாமணியில பகவத் பாதால் சொல்ற, அந்த ஆத்ம வாசனை போய் அனாத்ம வாசனா ஜாலைஹி தூரிபூத ஆத்ம வாசனா நித்யாத்ம நிஷ்டையா தேஷாம் நாஷே பாதி ஸ்வயம் ஸ்புடா. அந்த ஆத்ம வாசனை ஆத்மாவோட மனம் போயிடுது. வாசனானா மனம்னு ஒரு அர்த்தமோ இல்லையோ. ஆத்மாவோட மனம் போயிட்டு அனாத்மாவோட மனம் தான் இப்போ வருது. இது பகவத் பாதாலே பாஷ்யத்துல ஒரு இடத்துல சொல்ற, சந்தனக்கட்டையை தண்ணியில போட்டு வச்சா அந்த சந்தனக்கட்டை தண்ணியில கடந்து கடந்து நாத்தம் அடிக்கும். நாத்தம் சந்தனத்தோட சுவாபாவிகமான கந்தம் இல்லை, ஆனா துர்கந்தம், ஃபவுல் ஸ்மெல் வரும். அந்த ஃபவுல் ஸ்மெல் போறதுக்கு என்ன பண்ணணும்னா சந்தனக்கட்டையை திருப்பி திருப்பி நிகர்ஷணேன ஸ்வகீயம் சுகந்தம் அதை அதை போட்டு அரைக்கிற போது சுவாபாவிகமான அதோட சுகந்தம் இருக்கோலையோ அதோட பரிமளம் இருக்கோலையோ வெளியில் வரும். அந்த மாதிரி ஆத்மாவோட மனம் இருக்கோலையோ அந்த பூரண மனம் அப்படின்னாக்கா பூரண மனம்னா பூர்ணத்துவத்தோட பரிமளம் அப்படின்னா பூர்ணத்துவம்னு அர்த்தம். பூர்ணத்துவ ஸ்வரூபம், பூர்ணத்துவத்தோட அந்த அனுபூதி, அந்த பூர்ணத்துவத்தோட சுகந்தம், அந்த பரிமளம், அந்த ஆத்மானுபவத்தோட அந்த பிரகாசம் ஏற்படுறதுக்கு பூரண மனம் கொள பூமணம் மா மனம். என்னுடைய மனசு பூமணம், சரீரம், அஜ்ஞானம், விஷயங்கள் அதெல்லாம் பற்றி கிடக்கு. அது போய் பூரண மனம் கொள, பூர்ணமான அந்த ஆத்மானுபவம், பூர்ணத்துவம் பிரகாசிக்க பூரண மனம் அருள் அருணாச்சல அப்படின்னாக்கா பூர்ணமா நீ என்னை உங்ககிட்ட சேர்த்துக்கோ. உங்ககிட்டேருந்து விலகி இருந்தா, கொஞ்சமாவது விலகி நான் ஒரு பக்தனா இருந்தா கூட வாசனை இருக்கும். நான் ஒரு பக்தனா, ஒரு அபிமானி பக்தனா இருந்தா கூட சரீரத்துக்கிட்ட சம்பந்தம் இருக்கு, மனசுக்கிட்ட சம்பந்தம் இருக்கு, பிராணன்கிட்ட சம்பந்தம் இருக்கு, விஷய வாசனா சம்பந்தம் இருக்கு, பரிமிதி இருக்கு. அதனால அந்த பரிமிதி போய் நான் பூர்ணமா இருக்கணுமானால் அபரிமிதமா இருக்கிற உன்னுடைய ஸ்வரூபத்துல லேசம் போல என்னை விலக்கி இருத்தாம சேர்த்திக்கோ அப்படிங்கிறார் பகவான். ஆத்ம விசாரம் தானே, அப்படி சேர்த்து அதான் பதி மதியினை பதியில் பதித்திடுதல் அப்படின்னு பகவான் சொல்லி. மதி வந்து பதியில அப்படின்னாக்க ஜீவன் வந்து அருணாச்சல சிவன் கிட்ட இரண்டரை கலந்துக்கிறது இருக்கோ இல்லையோ, அந்த இரண்டரை கலந்துக்கிறது தான் ஆத்ம விசாரத்தோட பூர்ண நிலை. பக்தி தான் ஞானம், ஞானம் தான் பக்தி. பக்தி வேற இல்லை, ஞானம் வேற இல்லை. ஞானத்தோட அனுபவம் தான் பக்தி, பக்தியோட அறிவு தான் ஞானம். இது ரெண்டு ரெண்டே இல்லை. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு பாடல். ஆவர்த்தபுரியாம் ஜனிதம் பிரபத்யே பாண்டேஷதேஷே விஹிருதம் பிரபத்யே சோணாச்சல பிரஸ்தசரம் பிரபத்யே பிக்ஷும் தபக்லேஷ சஹம் பிரபத்யே ஆப்ரம்ம கீடாந்த சமம் பிரபத்யே ஜிதாரி ஷட்வர்க்கமஹம் பிரபத்யே சர்வஜ்ஞதா சாரபிரதம் பிரபத்யே நிஸ்ஸீம காருண்ய நிதிம் பிரபத்யே அஸ்மாத் பிரபஞ்சாத் அதிகம் பிரபத்யே விஸ்வாதிகோக்தேர் விஷயம் பிரபத்யே காலக்ரஹ க்ராஹ பயாபனுத்தி க்ருதாந்த சிக்ஷா க்ருதினம் பிரபத்யே வினேது வார்த்திம் விஷயாத்வஜன்யாம் விஜ்ஞானமூர்த்திம் தததம் பிரபத்யே கந்தர்ப்பதர்ப்பஜ்வரவாரணாய காமாரிலீலாவதரம் பிரபத்யே ஆஜன்மவர்ணிவ்ரதினம் பிரபத்யே குண்டீவ்ருதம் தண்டதரம் பிரபத்யே ப்ரஹ்மாசனத்யானரதம் பிரபத்யே ப்ரஹ்மாத்மபூயம் யதினம் பிரபத்யே ஹரம் பிரபத்யே விஜனம் பிரபத்யே ஸ்வதந்த்ரதாயாஹ சதனம் பிரபத்யே அமேய சாமர்த்யவஹம் பிரபத்யே விசுத்த விஜ்ஞானிவரம் பிரபத்யே தௌர்பாக்யதாபத்ரய கர்மமோஹ சந்தாபஹந்தாரமஹம் பிரபத்யே யதார்த்த சங்கல்பமபேத பாபம் அவாப்த காமம் விசுஜம் பிரபத்யே மனப்பிரசாதம் பஜதாம் ததானம் முக்தஸ்மிதோல்லாசி முகம் பிரபத்யே வ்யதாமசேஷாம் வ்யபனீயமோத ப்ரதேன நாம்னா ரமணம் பிரபத்யே சிவம் பிரபத்யே சிவதம் பிரபத்யே குரும் பிரபத்யே குணினம் பிரபத்யே மதீய ஹிருத்பத்மஜுஷம் பிரபத்யே சரண்யம் ஈஷம் சரணம் பிரபத்யே அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சலாம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சலாம்.